ஒன்று சாமியல் 2 சாமியல் 5வது அதிகாரம் 10 25 வரைக்கும் அந்த அதிகாரம் முடிய வாசிக்க நம்ம கேட்டோம். ஒரு மனுஷன் ஒரு பெரிய நாவல் அதை எழுதினாராம். அந்த நாவல் வந்து அந்த முழு நகரத்துக்கே ஒரு பெரிய எழுப்புதல் கொண்டு வர்றதுக்கு உதவிச்சான். நாவல்னால் ஒரு கற்பனை கதை இல்லைங்களா, நிஜ கதை இல்லை, ஆனால் அது கற்பனை கதை தான். ஆனால் அந்த கற்பனை கதை அந்த முழு ஊருக்கே ஒரு எழுப்புதலை கொண்டு வந்துச்சு. என்ன அந்த நாவல் அப்படின்னா, அந்த ஊருக்கு 2 அந்நியர்கள் ஒரு டைமில் வந்தாங்களாம். அந்த ஊர் ரொம்ப தீமையாக மோசமாக சோதோம் குமாரா மாதிரி போயிட்டு இருக்கிற ஒரு நிலையில் போயிட்டு இருந்த போது, இந்த அந்நியர்கள் ரொம்ப உயரமாக ரொம்ப ஸ்ட்ராங் பாடி, அவங்க அந்த ஊருக்கு வரும்போது லேட்டராக தான் அவர் சொல்கிறாரு, அந்த 2 அந்நியர்கள் வந்து 2 தேவதூதர்கள் அந்த ஊருக்கு வந்து அந்த நகரங்களில் நடக்கிறாங்க, கடைகளில் வீடுகளில் நடக்கிறது எல்லாம் பார்க்குறாங்க. தேவதூதர்களுக்கு ஒரு என்னன்னா, காணாத உலகத்தின் காரியங்களையும் அவங்களால பார்க்க முடியும். ஆவிகள் இல்லையா, அசுத்த ஆவிகளை அவங்களால பார்க்க முடியும். கண்ணால் காணுகிற நம்மள மாதிரி இல்லை, காணாத காரியங்களை பார்க்க முடியும். இவங்க பார்க்குறாங்க அந்த ஊரில் எக்கச்சக்கமான அசுத்த ஆவிகள் ஆட்கொண்டு இருப்பத, அந்த ஊரே ஆட்டி படைக்கிறத. இந்த சின்ன ஊராக இருந்தாலும் இத்தனை ஆவிகள் இந்த ஊரை ஆட்டி படைக்குதேன்னு பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. இந்த ஆவிகள் இந்த ஊரில் வேலை செஞ்சு தான் இதை மோசம் மோசமாக அழியிற நிலைமைக்கு கொண்டு போயிட்டு இருக்குதுன்றதை பார்க்குறாங்க. இந்த தலைவர்களும் இந்த அரசியல்வாதிகளும் அந்த ஊரில் ரொம்ப கரப்ட் ஆகிட்டு இருக்கிறத அவங்க பார்க்கும்போது, சாத்தான் எப்படி இந்த ஊரை அழிக்கிற பாதையில் கொண்டு போகிறான். இந்த ஊருக்கு ஒருவேளை ஒரே நம்பிக்கை, இந்த ஊர் பொழைக்கணும்னா ஒரு ஜெபிக்கிற சபையாவது இருக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சபையாக போய் பார்க்குறாங்க. அந்த ஊரில் ஒரு சபை இருக்குது, அந்த டவுன்ஸ் சர்ச்சுன்னு. அந்த சர்ச்சுக்குள்ளே அவங்க போகும்போது அங்கே புல்லட்டனில் பார்க்குறாங்க. புல்லட்டனில் பார்த்தா ஜபத்துக்கு தேவைகளுக்கு யார் யாருக்கு உடம்பு சரியில்லையோ அவங்க ஜப தேவைகள் போட்டிருக்கு, அங்கே போராடுறவங்களுக்கு ஜபம் போட்டிருக்கு, பர்த்டே விஷஸ் நம்மளாம் பர்த்டே விஷஸ் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் அந்த புல்லட்டனில் போட்டிருக்கு. ப்ரோக்ராம்ஸ் என்னென்னு போட்டிருக்கு. இந்த பக்கம் பார்க்குறாங்க அந்த சர்ச்சுடைய அட்டெண்டன்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிட்டுருக்குது, ஆட்கள் ரெகுலராக வந்துக்கிட்டு இல்லை. ஆஃபர்ட்ரி காணிக்க பார்த்தீங்கன்னா அதுவும் சரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு ஜப கூட்டம்னு வச்சோனால ரொம்ப கொஞ்சம் பேர் தான் வருது. ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு வந்துடுவாங்க பொதுவாக, ஜப கூட்டம்னு வைக்கும்போது தான் ரொம்ப கொஞ்சம் பேர். அந்த மெம்பர் விஇச் லிஸ்ட்டு மெம்பர்ஸ் லிஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு மெம்பரும் பார்த்தோன்னா அந்த மெம்பர் ஒழுங்காக ஜபிக்கிறது இல்லை, ஒழுங்காக வேதத்தை படிக்கிறது இல்லை. மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக வேதம் படிக்கிறவங்கள பார்க்கவே முடியாது. வசனத்தை படிக்கிறவங்க, சாட்சியாக வாழ்கிறவங்க, இதெல்லாம் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த மாதிரி சபை இருக்கிறதுனால தான் இந்த ஊர் இந்த மாதிரி மோசமாக கெட்டுப்போகுது. ஏன்னா இந்த உலகத்துக்கு, கெட்டு போகிற அழியாத உலகத்துக்கு வெளிச்சமாக உப்பாக ஆண்டவர் சபையை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆனால் அந்த சபை தன்னுடைய கடமைகள் அழைப்பு தவறும் போது உலகம் அழியறதில் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு அவங்க திரும்பி போயிடலாம். ஆண்டவர் நியாய தீர்ப்பு நிறுத்த முடியாது, இந்த ஊர் அழியத்தான் போகுது அப்படின்னு சொல்லி அவங்க திரும்பி போகலான்னு நினைக்கும் போது, ஆண்டவர் இப்படிப்பட்ட சர்ச்சஸ் நியாய தீர்ப்பு வரப்போது அந்த நியாய தீர்ப்பு இந்த மாதிரி சர்ச்சஸ்ல இருந்து தான் ஆரம்பிக்க போகுது இல்லைங்களா. கடவுளுடைய நியாய தீர்ப்பு சபையின் வாசல்ல தான் ஆரம்பிக்குது. திரும்பி போகலான்னு பார்க்கும்போது திடீர்னு ஒரு சத்தத்தை கேட்குறாங்க. திரும்பி என்னான்னு பார்த்தா அந்த சபையில் ஒரு ரூமில் ஒரு ஃபேமிலி, ஹஸ்பண்டு ஒய்ஃபு ஒரு புள்ளை ரொம்ப வேதனைப்பட்டு பாரப்பட்டு அழுது கண்ணீரோடு உபவாசம் செய்து ஜபித்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயோ எங்கள் ஊர் இப்படி அழியுதே, சுவிசேஷம் பரவலையே, ஒரு எழுப்புதல் வேணுமே, இந்த சபையும் இப்படி கெட்டு போயிட்டு இருக்குதே, நாங்கள் என்ன பண்ணுவதுன்னு ஆண்டவரை நோக்கி மன்றாடி ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மக்கள் எல்லாம் ஆண்டவர் பக்கம் திரும்பணுமே, இந்த சபை தன்னுடைய அழைப்புக்கு உண்மையாக இருந்து ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணுமே, தான் கொடுத்த அழைப்புக்கு சுவிசேஷம் கொண்டு வருகிற பதில் மாதிரி இந்த மெம்பர்ஸ் எல்லாம் உண்மையாக வாழணுமே. அந்த ஏஞ்சல்ஸ் அதை பார்த்த உடனே, ஓ இப்போ தான் எனக்கு புரியுது ஆண்டவர் நம்மளை ஏன் அனுப்பியிருக்கிறாருன்னு. இவங்க இந்த குடும்பத்தினுடைய ஜெபத்தை கேட்டு தான் நம்ம இந்த ஊர் அழியக்கூடாது என்பதற்காக நாம் வந்திருக்கிறோம். இந்த ஊர் அழியக்கூடாதுன்றதுக்கு இந்த குடும்பத்தினுடைய ஜபத்துக்கு பதிலாகத்தான் ஆண்டவர் நம்மளை அமைச்சிருக்கிறாரு. இந்த ரெண்டு தேவ தூதர்களும் ஆரம்ப தேவ தூதர்கள் தான். இவங்களுக்கு அப்புறம் ஒரு பெரிய இராணுவ சேனைய வந்து அந்த ஊரை அந்த அசுத்தாவிகளை எல்லாம் மேற்கொண்டு அந்த ஊர்ல மக்களுடைய கண்களை திறந்து சுவிசேஷ வாசல்களை திறந்து அநேக பேர் இயேசுக்கு வர்றதுக்கு ஒரு வழிவகுக்கிறதுக்கு ஒரு பெரிய எழுப்புதல் அந்த ஊருக்கு அனுப்ப போறார். அதுக்கு ஒரு ஆரம்பமாக இந்த தேவ தூதர்கள் வந்திருக்கிறாங்க. ஒரு ஆவிக்குரிய போர் அந்த ஊர்ல நடக்க போது எத்தனையோ பேர் இயேசு கிட்ட வரப்போறாங்க. இந்த தேவ தூதர்கள் இந்த ரெண்டு பேரை வைத்து அந்த முழு சபையிலையும் எல்லாரையுமே ஊக்கமாக ஜபித்து எல்லாரையும் உண்மையா வாழ வைக்கணும்னு வந்திருக்கிறாங்க. கண்கள் திறக்கப்படணும், வாசல்கள் திறக்கப்படணும், சுவிசேஷ கதவுகள் திறக்கப்படணும் என்பதற்காக. அது அருமையா அப்படித்தான் அந்த அந்த நாவல் அவர் எழுதுறாரு. இப்படித்தான் நடந்துச்சுன்னு அதுல இருந்து நான் அந்த குடும்பமா இருக்கக்கூடாதான்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தரும் அந்த சபையில ஆண்டவர் எழுப்புதல் அனுப்பணும், ஆண்டவர் இந்த பெரிய காரியங்களை அநேக பேர் ரட்சிப்பு கொண்டு வரணும், ஒரு ஒரு குடும்பமும் ஜபிக்க ஆரம்பிச்சுச்சான். அந்த சபைக்கு எழுப்புதல், அந்த ஊருக்கு எழுப்புதல் வந்து அந்த ஊர் பொழைச்சிச்சான். அது ஒரு ஒரு கட்டுக்கதையா அவர் எழுதி இருக்கிற அந்த கதை எவ்வளவு என்கரேஜிங்கா அந்த சபைக்கு இருந்திருக்கிறது. நாமளும் உலகத்துல பாவத்தை பார்க்கும்போது, தலைவர்கள் மோசமா போறத பார்க்கும்போது, சபைகள் உண்மை இல்லாம போகிறத பார்க்கும்போது, நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்ன தெரியுமா? நம்ம போய் கொடியை எடுத்துக்கிட்டு நோ திக்காரா திக்காரான்னு சொல்லிக்கிட்டு போராட்டம் பண்றதுக்கு நம்மளுடைய அழைப்பு இல்லை. நமக்கு இருக்கக்கூடியது தேசங்களை அசைக்கக்கூடிய பெரிய ஆயுதம் ஜபம். அந்த ஜபத்தில் ஆண்டவர்கிட்ட மன்றாடுகிற மக்களாக, ஆத்தும பாரத்தோடு மன்றாடுகிற மக்களாக இருந்தா அந்த சாதனம் பெரிய காரியங்களை செய்ய முடியும், பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஜபம் தான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆயுதம். இன்னைக்கு நம்ம 2 Samuel 5:10 படிக்கிறோம். ஒரு பெரிய பிரசங்கி தன்னுடைய சபையை ஒரு ஊக்கமான ஜபத்துக்கு அழைப்பதற்கு இந்த பகுதியை பயன்படுத்தி ஒரு பிரசங்கம் கூட பண்ணியிருக்கிறாரு. தேவனுடைய ராஜ்யம் வளரணும், இந்த அதிசயமான பகுதி. நாம் ஜபிக்கும் போது, நம்மளுடைய அழைப்புக்கு உண்மையா இருந்து ஜபிக்கும் போது, பரலோக உதவியும் அசாதாரணமான சூழ்நிலைகள் நமக்கு வழி வகுக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். கடவுள் தன்னுடைய சேனையை அனுப்பி வெற்றியை தன்னுடைய மக்களுக்கு கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். பரலோகம் தான் நமக்கு வெளிப்படுத்த முடியும். நம்முடைய ஜப குறைவுனால சபையாக நமக்கு எவ்வளோ உன்னத அங்க மெம்பராக எவ்வளோ பெரிய அழைப்பு நமக்கு கொடுத்துருக்கிறாருன்றத உணராமல் நம்ம கடமை தவறுறதுனால எவ்வளோ சந்தர்ப்பங்களை நாம் இழந்து போயிட்டோம். ஜப குறைவுனால, ஒரு பாரம் இல்லாத நிலைமையினால எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸை நாம் இழந்தோன்னு பரலோகம் தான் நமக்கு வெளிப்படுத்த முடியும். பாருங்களா, வெரி சேட். இந்த பகுதி நம்ம கண்களை திறக்கட்டும், ஆவிக்குரிய உண்மைகளை பார்க்கறதுக்கு நமக்கு உதவி செய்யட்டும். தேவன் தான் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மாபெரும் ஆயுதத்தை பயன்படுத்தி பரலோக சேனையும் தேவராஜ்யத்து வளருவதற்கு ஆண்டவர் நமக்கும் அனுப்பும்படி உதவி செய்யட்டும். இதில் ரெண்டு தலைப்பில் இதை நம்ம படிச்சுக்கலாம். ரெண்டு தலைப்பு. முதலாவது, தேவராஜ்யம் விருத்தி அடைவது, தேவராஜ்யம் மகத்துவமாக வளர்றதுக்கு மூலம் யார், அதை பார்ப்போம். வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் கிங்டம் க்ரோத்னு வாங்க. தேவராஜ்யம் வளருவதற்கு பிரதான மூலம் யார், அந்த தேவராஜ்யம் வளரும் அந்த தலைப்பு, அதுக்கப்புறம் அடுத்த தலைப்புகளை நம்ம தொடர்ந்து பார்ப்பலாம். இப்போ தாவீது நம்ம பார்த்துட்டு வரோம். சின்னதாக மேய்ப்பனாக ஆரம்பித்து தன் குடும்பமே மதிக்கலை, 8 பிள்ளைங்கள, அவர் சின்ன பையன், மதிக்காது இருக்கும்போது ஒரு பெரிய ராட்சசன் கோலியாத்தை கொள்ளுகிறவனாக, அதுக்கப்புறம் அரசாங்கத்தில் உயர்ந்து போகும்போது திருப்பியும் ஒரு சவுளுடைய பொறாமைனால நாடோடியாக சுற்றி எல்லா உபத்திரவங்களும் உபத்திரம் யாருமே அவருக்கு உதவி பண்ணல, எல்லாருமே அவரை விட்டு ஓடணும்னு பார்த்தாங்க. இப்போ காற்று தாவீது பக்கம் அடிக்குது. இவ்வளோ நாள் அவருக்கு விரோதமாக காற்று நம்ம பக்கம் அடிக்குதுன்ற மாதிரி தாவீது பக்கம் பயங்கரமாக மேலே போயிட்டு இருக்கிறாரு. பாருங்களேன், முதல்ல யூதா அவரை அபிஷேகம் பண்ணி ராஜாவாக பண்ணாங்க. நம்ம போன வாரம் பார்த்தோம், 1-10 வரைக்கும் அந்த 10 கோத்திரங்களும் வந்து, மற்ற கோத்திரங்கள்லாம் வந்து முழு இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக தன்னை அபிஷேகம் பண்ணி அந்த அந்த ஆனந்தத்தில் அந்த ஆண்டவர் தனக்கு செய்த வாக்குத்தத்தத்தை எப்படி நிறைவேற்றினார்னு பார்த்துட்டு அவர் போய் எத்தனையோ நூற்றாண்டு அடைய முடியாத எருசலேம் கோட்டையை வென்று தன்னுடைய தலைநகரத்தை ஸ்தாபிக்கிறார். அதை நம்ம போன வாட்டி நம்ம பார்த்தோம், அவருடைய தலைநகரமாக. இப்ப 10வது வசனம் அதுக்கு அடுத்ததாக என்ன சொல்லுது? தாவீது நாளுக்கு நாள், வாரத்துக்கு வாரம் இல்லை மாசத்துக்கு மாதம், நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அப்படின்னா என்ன? இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா கிரேட், காத்து அடிக்குது, கூரையை பிச்சுக்கிட்டு ஆசீர்வாதம் அவருக்கு, அப்படியே பிளஸ்ஸிங் பிளஸ்ஸிங் பிளஸ்ஸிங், விருத்தி அடைந்தான், வளர்ந்து பெருசு ஆயிட்டே போறார் மனுஷன். ஏன்? சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவரோடே கூட இருந்தார். சேனைகள் எப்படிங்க தாவீது பெருசானாரு? தன்னுடைய சொந்த திறமைனாலையா, அறிவுனாலையா? அந்த வசனம் என்ன சொல்லுது? சேனைகளின் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். நமக்கு கர்த்தர் யாருன்னு தெரியும், இது யாரு? சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர், ஈப்ரு வார்த்தையில சேனை. எந்த சேனை இது? இது பரலோக சேனை. ஆண்டவருக்கு ஒரு சேனை இருக்கு தெரியுமா, தேவ தூதர்களின் சேனை. அந்த சேனை வந்து பரலோகத்தில் வரும், எப்போ பார் வெள்ளை துணி போட்டு சிரிச்சுக்கிட்டு துதிச்சுக்கிட்டு மாட்டோம் இல்லை. அவங்க வாருன்னு வந்த ஆண்டவருடைய ராஜ்யம்னு வந்தா இறங்கி அடிச்சாங்கன்னா ஒரு தேவதூதன் போதும், ஆர்மியை கலக்கிட்டார், பெரிய ஆர்மி அவர் வச்சிருக்கிறார். அந்த சேனைகளுக்கு கர்த்தர் இவர் தான், இவர் தான் பாருங்களேன். இந்த சேனைகளின் கர்த்தர் அவரோடு இருந்தார். யோசுவா 5:14 உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், பல வருஷங்களுக்கு முன்னாடி படித்தோம், ஞாபகம் இருக்காது மோஸ்ட்லி. யோசுவா பயந்துகிட்டு இருந்தார், ஆண்டவர் சொன்னார் யோர்தான் நதியை கடந்து வான்னு. ஓ, ஃபுல்லா காணான் ராஜாக்கள் தேசங்கள், முதல்ல ஆரம்பிக்கும் போதே எரிகோ மதில், அது தாண்டி எப்படி போறது, அது பார்த்தாவே இப்படி இருக்கு. மனுஷன் நடுங்கிட்டு இருந்தார். எந்த காட்சி அவரை பயங்கர தைரியம் கொடுத்துச்சு தெரியுமா? அந்த ஒரே காட்சி தான், மனுஷன் போய் எல்லா காணானியரையும் முறியடித்து, ராஜ்யங்களை முறியடித்து விரட்டி நாட்டை ஆட்கொண்டு இஸ்ரவேலுக்கு பங்கு போட்டு கொடுத்தார். ஒரே காட்சி தான். என்ன, ஒரு வாட்டி போறாரு, அங்க ஒருத்தரை பார்க்கிறார், கர்த்தருடைய தளபதி தேவ தூதர். அவரை பார்த்துட்டு யாரோ சோல்ஜர் நினைச்சோ, நான் கர்த்தருடைய சேனையுடைய தளபதி என்றார். த ஏஞ்சல் ஆஃப் த லார்ட், ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் ஆஃப் ஹோஸ் இல்லைங்களா, த கேப்டன் ஆஃப் த ஹோஸ் ஆஃப் த லார்ட். தமிழ்ல வந்து நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதி. அதிபதி, அந்த ஒரு காட்சி தான், பயங்கர தைரியம் மனுஷன் கொடுத்துருச்சு. அவர் என்னோடு இருக்கும் போது எந்த ராஜா நிற்க முடியும்? அவர் என் கூட இருக்கிறார். அதே சேனைகளின் கர்த்தர் தான் இங்க தாவீதுக்கு நாளுக்கு நாள் அவரை விருத்தி அடைய வளர செய்கிறார். ஆகவே தேவராஜ்யத்தில் நமக்கு விருத்தி வளர்ச்சி யாருனால வருது? நம்ம சொந்த முயற்சியில் நம்பி இருக்கும் போது வரவே வராது. பாருங்களேன், இந்த சேனைகளின் கர்த்தர் எல்லையற்ற வசதிகளும் எல்லையற்ற இராணுவ சேனையும் வல்லமையும் கொண்டு அவர் நம்மளோடு இருக்கும்போது தன்னுடைய மக்களுக்காக, தன்னுடைய மக்கள் மூலமாக அதை பயன்படுத்தி நமக்கு அறியாத உலகத்தில் போர் செய்து நம்மளுக்கு கதவுகளை திறந்து விடுகிற சேனைகளின் கர்த்தர் அவர் தான். பாருங்களேன், அவர் தான் அவருடைய பலன். அதுதான் தாவீதனுடைய வெற்றி காரணம். அந்த வசனமே சொல்லுது இல்லைங்களா, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஏன்? சேனைகளின் கர்த்தர் இல்லைங்களா, சோ இம்பார்ட்டன்ட் தாவீதுக்கு. ஏன்னா ஆரம்பத்திலேருந்தே 1 Samuel 17 பார்த்தீங்கன்னா ஒரு பையன் மாதிரி நிற்கிறார் இவருக்கு பின்னாடி போய், கோலியாத்துக்கு முன்னாடி. நீ ஈட்டியோடு வர, எல்லாம் துணியெல்லாம் போட்டு வர, கத்தி கித்தி எல்லாம் எடுத்துகிட்டு ட்ரைனிங்கோடு வர, நான் எதோடு வரேன் தெரியுமா? என்ன சொல்கிறாரு? சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வர. எப்படி வந்துச்சு அந்த பொடி பையனுக்கு தைரியம்? நம்மளாம் போக முடியும், அவ்வளோ பெரிய சாகசம்லாம் செய்ய முடியுமா? அந்த சேனைகளின் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா எந்த ஊரில் இல்லாத தைரியம் நமக்கு வந்துடும்ங்க. அந்த காட்சி காண்டி நமக்கு இருந்துச்சுன்னா எங்கெல்லாம் தைரியம் நமக்கு வந்துடும். தாவீதுக்கு அதுதான் தைரியம். நீ எதெல்லாம் எடுத்துட்டு வர, எனக்கு என்ன தைரியத்தில் வரேன் தெரியுமா? ஐ கம் இன் த நேம் ஆஃப் த ஹோஸ்ட் ஆஃப் த லார்ட், சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் வருகிறேன் அப்படின்னு அவ்வளோ தைரியமாக போகிறார். அந்த காட்சி நமக்கு வேணுமே. இந்த காட்சி இல்லாததுனால தான் பயம், செயல் இல்லாமை இல்லைங்களா, செயலற்ற நிலைமை. ஒன்றுமே பயம், ஏன் ஒன்றுமே செய்யறதில்ல? பயம், என்ன சொல்லிடுவாங்க, ஏது சொல்லிடுவாங்க. ஆண்டவருக்காக ஒரு காரியத்தையும் பெரிய காரியத்தையும் செய்ய முன் வர்றதில்லை. சோம்பேறித்தனம் தேவ ராஜ்யத்தின் வேலையில். ஆனா இங்க நாளுக்கு நாள் இவன் வளர்ந்துகிட்டு போனான், பெருசாயிட்டு போனான். தேவராஜ்யம் வளர்றதுக்கு காரணம் சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார். அந்த காட்சி உங்களுக்கும் எனக்கும் இந்த நேரத்தில் அதான் தேவை. பாருங்களேன், சேனைகளின் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் இருந்து அவரை உணர்ந்து அவர் பிரசன்னத்தை உணர்ந்தோம்னா, கேரி சொன்ன மாதிரி, வி வில் யூனோ ட்ரீம் இம்பாசிபிள் திங்ஸ், அசாதாரணமான காரியங்களை ஆண்டவருக்கு கனவு காணுவோம், செய்வோம். எங்கேருந்து வரோம், எங்கேருந்து இதெல்லாம் வரோம்? சேனைகளின் கர்த்தர் இருந்தால் எல்லாம் அவர் பார்த்துக்குவார், அவர் செய்வார் அப்படின்னு. பாருங்களேன், அதுதான் அவருக்கு, இதுதான் இந்த காட்சி. இந்த இந்த பைபிளில் இந்த முழுசாக அந்த கான்செப்ட் வர்றதை பார்க்கல. ரெண்டு ராஜாக்கள் ஆறுலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எலியாவுக்கு இந்த சிரியன் ராஜா ஒரு பெரிய ஆர்மியை எடுத்துகிட்டு வர்றார். வரும்போது எலியா கூட ஒரு அசிஸ்டன்ட், அவனுக்கு கை காலெலாம் உதர்ந்து வேர்த்து கொட்டுது. எலியா தைரியமாக நிற்கிறார், நிற்கிறாரு. என்னையா இவங்க வந்திருக்காங்க, நொறுக்கிடுவானுங்களே நம்மளன்னு. அப்போ எலியா என்ன பண்ணுறாரு தெரியுமா? நம்மளோடு அவங்களோடு இருக்கிறத விட நம்மளோட ஆர்மி பெருசுப்பா அப்படின்றார். ஆர்மியா? என்ன விட்டா அவங்களுக்கு வேறு எது இல்லையே, என்ன ஆர்மிங்க உங்ககிட்ட இருக்குன்னா? எலியா ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரே இவனுடைய கண்களை திறந்துடுதும் அப்படின்னு. திறந்த உடனே அவன் என்ன பார்க்குறான்? சுத்தி அந்த ரதங்கள் பார்க்குறான், இந்த சேரியட்ஸ் ஆஃப் ஃபயர், கர்த்தருடைய சேனை எலியாவை சுற்றி நிற்கிறத பார்க்குறான். அந்த காட்சி உங்களுக்கும் எனக்கும் வேணும் இல்லையா? அந்த காட்சி இருந்தால் எங்கும் இல்லாத தைரியமோ சாகசமோ நமக்கும் வரும். பாருங்களேன், நம்மளும் நம்ம யோசிச்சு பாருங்களேன், ஒருவேளை ஒரு ஒரு சில படங்களில் வர மாதிரி, ஒரு கண்ணாடி மாதிரி அதை எடுத்து போட்டுக்கிட்டா அவிக்குரிய உலகம்லாம் தெரிகிற மாதிரி, அப்படி ஒரு காட்சி ஆண்டவருடைய சேனையை பார்க்கிற கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் நம்மளோடு இருக்கிற கண்ணாடி கிடச்சிச்சுன்னா எவ்வளோ வித்தியாசமாக நம்ம இருப்போம். ஆண்டவர் தான் நமக்கு உதவி செய்யணும். அப்படி ஒரு இது நமக்கு வருது, ஆவிக்குரிய விதத்தில் இது தேவைங்க. அவருடைய நாமம் நம்ம அநேக நேரத்தில் உலக பிரகாரமாக போயிட்டு உலக கவலையில் மூழ்கி ஆவியானவரை துக்கப்படுத்திக்கிட்டு இந்த காட்சியை இழந்துடுறோம், இந்த காட்சியை இழந்துடுறோம். இழந்துட்டு சில நேரங்களில் கழுதை கூட தெரியும், ஆனால் அந்த பாலாமுக்கு தெரியல. ஏன்னா உலகத்துக்கு பணம் பணம்னு போகிற அந்த ஆளுக்கு கண்ணு தெரியாமல் போச்சு. கழுதைக்கு தெரியுது சேனைகள் கர்த்தர் நிற்கிறார் முன்னாடி. ஆனால் நம்மளும் அநேக நேரங்கள் அப்படித்தான் ஆயிடுறோம். மிருகங்களை மாதிரி அந்த உணர்வு இல்லாமல் உலக பிரகாரமாக உலக பார்வையை பார்த்துக்கிட்டு சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறாரேன்ற தைரியம் நம்ம இழந்து போயிடும். இந்த காட்சி இருந்தால் தான் மிஷினரி ஒர்க் விருத்தி அடையும், சபை வேலை விருத்தி அடையும், காஸ்பல் வேலை விருத்தி அடையும். நாமளும் நாளுக்கு நாள், மாதத்துக்கு மாதம் இல்லை, ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை, நாளுக்கு நாள் விருத்தி அடைய முடியும் சபையாக இவர் காண்டி நம்ம கூட இருந்தாருன்னா. ஏன்னா அவர் தான் அந்த ராஜ்யத்தின் வேலையெல்லாம் வெற்றி தருகிறவர், வெற்றி தருகிறவர். ஓகே, நமக்கு வெற்றி வருகிறது, விருத்தி வருகிறது மூல காரணம் சேனைகளின் கர்த்தர், அவர் நம்மளோடு இருக்கும்போது தான். ஓகே, இந்த சேனைகளின் கர்த்தர் நம்மளோடு இருந்தால் நமக்கு வருகிற வெற்றிகளுக்கு எப்பேற்பட்ட வெற்றிகள்? மூணு விதமான வெற்றிகள் தாவீது சந்திக்கிறார். அந்த மூணு வெற்றிகளை பார்ப்போம். மூணு விதமான வெற்றிகள் சேனைகளின் கர்த்தர் நம்மளோடு இருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடும். யோசிச்சு பாருங்க, இதில் எவ்வளோ அதிசயமான வெற்றிகள். இது இங்கே வந்து தாவீது வந்து அவர் ஆண்டவர் கூட இருக்கிறதுனால இங்கிலீஷில் சொல்லுவாங்க, இஸ் ஆன் அ ரோல் அப்படின்வாங்க. அதாவது மனுஷன் எங்கெங்கேயோ போய் என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கிறார். பெரிய ஆளாயிட்டார் தாவீது, பெரிய அரசன் ஆயிட்டார். அதில் வந்து ஒரு எல்லாமே நம்ம சொல்ல முடியாது இல்லையா. பைபிளில் ரெக்கார்ட் பண்ணும்போது சில படங்கள் நம்ம போகும்போது ஒரு ரெண்டு மூணு பிக்சர்ஸை தான் எடுத்து போடுவோம், அதை கொலாச்சா பண்ணி போடுவோம். அந்த மாதிரி பைபிள் எழுதுகிறவங்க தாவீதுடைய மூணு வெற்றியை மாத்திரம் இங்கே ஒரு உதாரணமாக கொடுத்துருக்குறாங்க. அவர் அடைஞ்ச மூணு வெற்றி, முதலாவது வெற்றி, சேனைகளின் கர்த்தர் இருக்கும்போது நாம் அனுபவிக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், வெற்றி ஆசீர்வாதங்கள் என்ன? மர்மமான தயவு, மர்மமான தயவு, மனிதர்கள்கிட்டேருந்து மர்மமான தயவு நமக்கு கிடைக்கும். பாருங்களேன், 11வது வசனத்தில், தீருவின் ராஜாவாகிய ஹீராம் தாவீதின் இடத்தில் ஸ்தானாதிபதிகளையும் கேதுரு மரங்களையும் படிங்க சந்த சாரி
தச்சரையும் அவர்கள் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டினார்கள்.
என்ன ஒரு அதிசயம்! நம்மளுக்கு யாராவது வந்து இப்படி ஒரு வீட்டை கட்டி கொடுக்கூடாதா? யோசிச்சு பாருங்க, தாவீது சுத்தி சத்ருக்கள், சுத்தி சத்ருக்கள் எப்போ வந்து இப்போ தான் ஆரம்பித்த கூட்டணி அமைச்சு ஆரம்பித்த அரசாங்கம், எல்லாம் வந்து அந்த சத்ருக்களுடைய ஒருத்தனுடைய மனசுல தாவீதுக்கு எங்கேயோ இருந்து தயவு வருகிறது. தயவு என்ன, ஒரு வினோதமான தயவு. சேனைகளின் கர்த்தரோடு நாம் நடக்கிறவர்களா இருந்தோம்னா அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை, ஆவியானவர் துக்கப்படுத்தாம ஆண்டவரோடு நடக்கிற பிள்ளையாக நீங்களும் நானும் இருந்தோம்னா மர்மமான தயவுகள் நமக்கு கிடைக்குங்க. அதான் பெரிய ஆசீர்வாதம், அதிசயமான தயவுகள். போற இடங்கள்லாம் தயவுகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? எனக்கு நான் எல்லா டைம்லயும் இல்லை, எப்பப்பெல்லாம் ஆண்டவரோடு விசுவாசத்தோடு உண்மையா அவரை சிந்திச்சுக்கிட்டு தாழ்மையோடு அகங்காரம் பிடிக்காம நடந்துக்கிறனோ, ஒழுங்கா ஜபிக்கிறனோ, ஆண்டவரோடு நடக்கிறனோ, அப்பெல்லாம் தயவுகள் பார்க்க முடியும். எங்க ஆபீஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா எல்லாம் நார்த் இந்தியன்ஸ் இல்லைங்களா, சவுத் இந்தியன்ஸ் எல்லாம் மதிக்க மாட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் ஹிந்தியில பேசிக்குவானுங்க, ஹிந்தியில இருக்கிறவங்கள தான் மதிப்பானுங்க, நம்மளெல்லாம் கொஞ்சம் கூட என்ன மாட்டாங்க. அதான் நான் இங்க தனியா இருக்கிறேன்னா மதிக்க கூட மாட்டாங்க, எந்த உயர்ச்சி சேலரி இதெல்லாம் ஒன்றும் பெருசா பண்ண மாட்டாங்க. ஆனால் ரொம்ப வினோதமாக ஒரு தயவு. அது எப்படி, ஒரு வேலை செஞ்சா நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் விட்டு என்ன ஸ்பெஷலா ஏன் பார்க்கணும் நான் நினைச்சுக்கோ, ரொம்ப பண்றோம் போல, அதெல்லாம் ஒரு மன்னம் கிடையாது. இட்ஸ் த ஃபேவர் ஆஃப் த லார்ட், மர்மமான அவர் கொடுக்குற தயவு. அந்த மாதிரி பல விதங்களை நாம் அனுபவிச்சிருக்கிறோம். ஆஃபீஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகும்போது, இம்பார்ட்டண்ட் வேலையாக போகும்போது, இல்லை ஒரு பெரிய வீடு வாங்குகிறோம், இல்லை ஒரு லேண்டை வாங்குகிறோம், எங்கேருந்தோ மர்மமான நமக்கு கொண்டு ஏன் இப்படி வந்துச்சு, எப்படி இப்படி அமைஞ்சிச்சுன்னு, இது அப்படி எப்படி கொடுத்துட முடியும். நான் சொன்னேன் இல்லைங்களா, பழைய ஓனர் ஒருத்தருக்கு போய் கொடு, எப்படி வந்துச்சு. இட்ஸ் த மர்மமான தயவு. சேனைகளின் கர்த்த நம்மளோடு இருந்தா நம்மளால் நினைச்சு பார்க்க முடியாத தயவு. இந்த இடம் வாங்கினது யோசிச்சு பாருங்களேன், எப்படி பார்க்கு பக்கத்தில் எப்படி எல்லாம் வாங்க முடியும் நம்ம. இது சேனைகளின் கர்த்தருடைய மர்மமான தயவு. அவர் நம்மளோடு இருந்தா அப்படித்தாங்க தயவு வரும். தாவீதுக்கு வருது பாருங்களேன், ஈராம் ராஜா, தீரு ராஜா, ஆண்டவர் அந்த ராஜ்யத்தை அழிக்கணும்னு சொல்லியிருந்த ஒரு ராஜா, திடீர்னு ஒரு நாள் வந்து தாவீதுடைய கதவை தட்டி, பட்டயத்தினால தாவீது குத்தி இருக்கணும், அந்த மனுஷன் கதவை தட்டி, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்குதுங்க, அமேசானில் கிஃப்ட் வர மாதிரி உங்களுக்கு ஒரு பார்சல் வந்துருக்குதுன்னு வெளியே வந்து பாருங்கன்னா, ஃபுல்லு மாட்டு வண்டி ரதங்களாக நிற்குது, ஃபுல்லு சந்தன கட்டைகள், எல்லாம் மெட்டீரியல், பில்டிங் மெட்டீரியல்ஸ், ஒரு ஒரு பெரிய பேலஸை கட்டுறதுக்கு பில்டிங் மெட்டீரியல்ஸ் அங்கே போட்டிருக்கு பாருங்களேன், சந்தன மரங்களும் மதுகளும் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்னு தாவீது யோசிக்கலாம். ஏன்னா இவங்க யூதர்களுக்கு அந்த ஸ்கில்லெல்லாம், ஆடு மேய்க்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் டென்ட்டு அந்த மாதிரி மண் வீடு அந்த மாதிரி சிம்பிளாக தான் கட்ட தெரியும், பேலஸ் எல்லாம் கட்டுற ஸ்கில் இல்லை. அது ஈராம் ராஜா அறிஞ்சு வெறும் மெட்டீரியல் மாத்திரம் இல்லை, பில்டர்ஸும் அனுப்பிச்சிருக்கிறாரு பாருங்களேன். அது கல் என்ன போட்டிருக்கு, தச்சரையும், கல் தச்சரையும், கார்பென்டர்ஸ், மேசன்ஸ், இங்கிலீஷில் வருது, வெறும் மெட்டீரியல் இல்லைப்பா, உனக்கு வந்து வீடை கட்டி கொடுத்துட்டு நான் வருவேன் அப்படின்னு எல்லாத்தையும் அனுப்பிச்சிருக்காரு. என்ன தயவு, நமக்கு யாராவது வந்து ஒரு நாள் வீடை கட்டி, ஒரு நாலு லாரி மெட்டீரியல் இருக்கு உனக்கு வீடு கட்டி தரப்போறோம் யாராவது சொல்லுவாங்களா? அப்படி மர்மமான தயவு, மர்மமான அதிசயமான தயவு, ஒரு ஸ்ட்ரேஞ்ச் தயவு. எப்படி இப்படி எல்லாம் வர முடியும்? ஒரு ராஜா, தீரு ராஜா, அரசன், தன்னுடைய லீஜன்ஸ் ஆஃப் ஆர்மி அவனுக்கு இருக்கு. தீரு சாதாரணமா நினைக்க கூடாது, பயப்படல, எனக்கு எங்க இருந்து இவனுக்கு வந்துச்சு. யோசேப்பு அண்ணன் தம்பிங்க வித்து போட்டு, ஊர் தெரியாது, நாடு தெரியாது, அந்நியனா மாட்டிக்கிட்டு அடிமையா மாட்டும் போது போற இடத்துல எல்லாம் அவனுக்கு என்ன கிடைக்குது? பாண்டிஃபர் கிட்ட தயவு. ஜெயில போட்டுறாங்க, அங்க தயவு எங்க கிடைக்குது? அந்த வசனம் அடுத்தது என்ன போட்டிருக்கோம் தெரியுமா? கர்த்தர் யோசேப்போடு இருந்ததால். உங்களுக்கு வானா? போற இடங்கள்லாம் மர்மமான தயவுகள் வானா? கர்த்தரோடு நடங்க, ஆண்டவரோடு நடங்க, மர்மமான தயவுகளை பார்க்க முடியும், அதிசயங்களை பார்க்க முடியும் வாழ்க்கையில். தாவீதுக்கு பாருங்களேன், அதிசயம், உண்மையோடு நடக்கும்போது ஆண்டவரை தியானிச்சு அவர்கிட்ட நம்ம உள்ளத்துல உத்தமனா உண்மையோடு இருக்கும்போது, பெரிய ஆளை பார்க்குறோம், எங்கேயோ ஒரு பார்க்குறோம், நம்மளை பார்க்கும்போதே ஒரு பெரிய இம்ப்ரெஷன் அவங்க மனசுல ஏற்படுத்துறது ஆண்டவர். நம்ம மேல தயவு காட்டணும்னு அவங்கள ஏவுறது ஆண்டவர். அவர் செய்வாருங்க அதிசயம், அதான் பெரிய ஆசீர்வாதம். சேனைகளின் கர்த்தர்கிட்டேருந்து வருகிற தயவு. சில நேரங்களில் ப்ரீச்சிங் பண்ணுறோம், ப்ரீச்சிங் பண்ண உடனே சில பேர் வந்து கேட்குறீங்க, கேட்ட உடனே உடனே உங்களுக்கு பிடிச்சி போகுது. நான் யோசிச்சு பார்ப்பேன், ஒரு நாளும் ஒரு பைபிள் காலேஜுக்கு போனதில்லை நான், நிறைய நேரங்களில் யோசிப்பேன், என்ன தமிழ் பேசுகிற நீ, ஏன் இப்படி ஒளரி கொட்டுற, தெலுங்கு, தமிழ், கன்னடா, இங்கிலீஷ் எல்லாத்தையும் கலந்து, இப்போ பாஸ்டர் பாலா ஜேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன அருமை, அப்படியே ஒரு ஸ்மூத்தாக ஓடும், நம்மளுந்து டடக்கு டடக்குன்னு ஓடுற ஒரு கார் மாதிரி ப்ரீச்சிங். நம்ம ப்ரீச்சிங்க கேட்டோம் நம்ம சபைக்கு வராங்களா? ஆனால் ஏன் அது என்னுடைய திறமை இல்லை, நல்லா ப்ரீச் பண்ணுறதுனால இல்லை. இட்ஸ் த ஃபேவர் ஆஃப் த லார்ட், ஆண்டவருடைய தயவு இல்லைங்களா. எல்லாத்துக்கும் அவருக்கு தான் நம்ம மகிமை கொடுக்கணுங்க. ரொம்ப தப்பு நம்முடைய திறமை இல்லை நம்மளுடைய முகராசி. சில பேர் அப்படி நினைப்பாங்க, என் முகராசிங்க பார்த்தவொன்னே எப்படி ஒத்துக்கிட்டார் பாருங்க. ஒரு மன்னம் இல்லை, முகராசிக்கு ஒன்றுமே கிடைக்காது. ஓகே, ஈராமுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பெரிய தயவு பாருங்க. தாவீது அது கிடைச்சவன என்ன சொல்றாரு, என்னுடைய முகராசி பாத்தியா, என்னுடைய ராசி பாத்தியான்றாரா? 12 வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தர் இதுக்கா இதெல்லாம் எனக்கு ஏன் கிடைக்குது, இந்த தயவெல்லாம் ஏன் கிடைக்குது, நான் பெரிய திறமசாலின்றதுனால இல்ல, கர்த்தர் இஸ்ரவேலின் மேல என்னை ராஜாவாக திடப்படுத்துறாரு. அந்த ஜனங்களுக்கு மேய்ப்பனாக இருந்து அவர்களை நான் நடத்தணும், அவர்களை பாதுகாக்கணும், ஒரு ராஜாவாக ஒரு உதாரணமாக அவங்களுக்கு இருக்கணும்ன்றதுக்காகத்தான் என்னை இவ்வளோ ஆசீர்வதிக்கிறாருன்னு அவர் உணர்ந்தார். நேபுகாத்நேஸ் அகங்காரம் பிடிக்கல, பெருமை வரல. பாருங்களேன் நமக்கு அப்படிதானே கொஞ்சம் வந்துடக்கூடாது. ஆஹா, என்ன நம்மளே கண்ணாடியில் பார்த்துக்கிட்டு புகழ்ச்சியோ புகழ்ச்சி அப்படியெல்லாம் தப்பு. பாருங்க தாவீது வந்து அப்படி அவர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறார். ஏன்னா ஆண்டவர் எனக்கு கொடுத்தது இந்த ஜனங்களை நான் ஆளணும், ஒரு மெய்ப்பனாக இருந்து இந்த ஜனங்களை பார்த்துக்கணும் என்பதற்காக, அந்த மக்களுடைய நன்மைக்கும் தேவ மகிமைக்குத்தான் இந்த ஆசீர்வாதம் நினைக்கிறார். ஓகே, நம்ம சில நேரங்களில் நினைக்கிறோம், நம்ம ப்ரீச் பண்ணும்போது உலகெல்லாம் போய் ப்ரீச் பண்ணும்போது நமக்கு எங்கெங்கே வசதி வரப்போகுது, யாருங்க உதவி செய்ய போகிறாங்க, சுவிசேஷம் பரவுறது, நமக்கு ஒன்றும் கான்டாக்ட்ஸ் இல்லையே, நம்ம எப்படி பரப்புறதுன்னு நம்ம நினைக்கிறோம். தாவீது பாருங்களேன், ஆண்டவர் கர்த்தருடைய தயவு நம்மளோடு இருந்தால் நமக்கு எல்லாம் கதவுகள் திறக்குங்க, அதிசயமான காரியங்கள் செய்ய முடியும். பிரச்சனை என்ன, கர்த்தர் சேனைகளின் கர்த்தரோடு நம்ம நடக்கிறதில்ல, அதுதான் பிரச்சனை. அது இருந்துச்சுன்னா அவர் இருந்தாருன்னா போதும். மர்மமான தயவு, மர்மமான தயவு பாருங்களேன், புறமதஸ்தர்களும் இருதயங்களை திறக்க வைக்கக்கூடிய சேனைகளின் கர்த்தருடைய தயவு. ஓகே, ரெண்டாவது வெற்றி என்ன, சேனைகளின் கர்த்தர் நம்மளோடு இருந்தாருன்னா நம்ம கிடைக்கிற ரெண்டாவது ஆசீர்வாதம் என்ன, அதுக்கு என்ன நான் பேர் கொடுத்துருக்கிறேன்னா, தமிழில் தண்ணீர்கள் உடைத்தோடுகிறது போல் வெற்றி, தண்ணீர்கள் உடைத்தோடுகிறது போல் வெற்றி. என்ன ஒரு ஸ்டைல், இந்த மாதிரி ஒரு ஸ்டைலை கேட்டிருக்கிறீங்களா? வெற்றினா தண்ணீர் உடைச்சி ஓடுற மாதிரி ஒரு வெற்றி. ஒரு தண்ணி உடைச்சி, ஒரு வெள்ளம் வரும்போது, ஒரு புயல் வருதுன்னு வைங்களேன், ஒரு அப்படியே வரும்போது எப்படி ஒரு இல்லை, ஒரு டேமில் உடைச்சிக்கிட்டு தண்ணி வந்தால் அதனோட ஃபோர்ஸ். நம்ம சில நேரத்தில் போன மாதம் ஒரு டேம் போய் பார்த்தோம், அது தண்ணி வரும்போது அது பார்க்குறதுக்கே நமக்கு கொஞ்சம் பயம் வருது இல்லை, திகில் திகில், என்ன ஃபோர்ஸ் தான் வருது. அப்பேற்பட்ட வெற்றி நமக்கு வரும், நம்முடைய சத்ருக்களுக்கு விரோதமா. இப்போ கூணி குறுகி எஞ்சி இருக்கிற பாவத்துல தோல்வி, அதுல தோல்வி, பிசாசுகிட்ட தோல்வி, உலகத்துல தோல்வி, வீட்டுல தோல்வி. ஆனா சேனைகளின் கர்த்தர் நம்மளோடு இருந்த எப்படிப்பட்ட வெற்றி, தண்ணீர்கள் உடைத்தோடுகிறது போல் வெற்றி, அப்படியே உடைச்சுக்கிட்டு டேம்ல பிச்சு வர மாதிரி, வெள்ள பெருக்கெடுத்து வர மாதிரி ஒரு வெற்றி பாருங்களேன் தாவீதுக்கு வருது. ஓகே படிங்க 17வது வசனம்.
தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லோரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள்.
இது வந்து ஈராம் கேட்டு மர்மமான தயவு வந்துச்சு. அதே மாதிரி எல்லார்கிட்டயும் வரணும்னு சொல்ல முடியாது, ஈராம் ஒன்றியும் இல்லை. பிலிஸ்தியர்கள் கேள்விப்படுகிறார்கள் இந்த புது அரசாங்கத்தை பற்றி. இந்த புது 12 கோத்திரங்களும் கூட்டமைத்து ஒரு புது அரசாங்கத்தை யுனைடெட் நேஷனாக ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஆரம்பம் இப்போ தான், நம்ம சின்ன கருவிலையே அதை உடைச்சா ஈஸியாக உடைச்சிடலாம், அதை வளர விட்டோம் இது வளர்ந்து நம்மளெல்லாம் அழிச்சிடும். ஆகவே இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கு, இப்போ தான் புது தலைநகரம் வேறு வச்சிருக்கிறாரு, இன்னும் அவர் கோட்டையெல்லாம் ஜாக்கிரதை படுத்தணும், அதெல்லாம் படுத்துறதுக்கு இதை வளர விட்டோன்னா அதுக்கப்புறம் கஷ்டம், ஆரம்பத்தில் அடித்து முட்டையிலேயே நொறுக்கணும் இது அப்படின்றதுக்காக இவங்க வராங்க. ஒரு பெரிய சத்ருவாக தாவீது 1000 பிலிஸ்தியர்களை கொன்னா, சவுல் இது சவுல் 1000 பிலிஸ்தி, அந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஃபேமஸ் சூப்பர் ஹிட் பாட்டு, தாவீது வாழ்க்கையை மாத்தின பாட்டு. சவுல் 1000 பிலிஸ்தியர்களை கொண்டா, தாவீது 10,000 பேர் அப்படின்னு பேர் எடுத்தவன் ஆச்சே. சவுலை விட இவன் இப்படி பண்ணா, சவுலு கீழே இருக்கும்போதே அப்படி பண்ணானே, இப்போ ராஜாவானா என்ன பண்ணுவான் அப்படின்னு எல்லாம் இவனும் அழிக்கணும்னு வந்திருக்கிறாங்க. சவுலை அழிச்சுட்டு இவனை அழிக்கணும்னு வந்திருக்காங்க, வந்து தேடுறாங்க. தாவீதை ஒரு தாவீது என்ன பண்ணுறாரு, அதை தாவீது கேள்வி கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்திற்கு போனான். இப்போ ஒரு இடத்துக்கு, கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிற இடத்துக்கு போகிறார். 12 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பிலிஸ்தியரோ வந்து ரமாப்பில் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். பரவி இருந்தார்கள்னா என்ன? ஏன்னா ஒரு சின்ன இராணுவத்தை வச்செல்லாம் பரவ முடியாது. அது என்ன குறிக்குதுன்னா, மாபெரும் இராணுவத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கிறான், பெரிய ஆர்மி. இன்னும் 12 கோத்திரங்கள் இருக்குது, பெரிய ராஜாவை நிற்கிறா, அதெல்லாம் தகர்க்கணும்னா பெரிய ஆர்மியாக வந்து ரொம்ப டேஞ்சரஸாக வந்து, வேலி ஆஃப் ரெஃபாயம் வந்து பெத்லஹேமில் இருக்கு, அது எருசலேமுக்கு பக்கத்துலேயே இருக்கிற இடம், அது அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது, ஃபிலிஸ்தியருடைய கண்ட்ரோலில் பக்கத்துலேயே எருசலேம் இருக்குது. அங்கே வந்து பரவி ஃபுல்லாக நிற்கிறாங்க, அடித்து இவ்வளோ நொறுக்கலாம் அப்படின்னு. ரொம்ப ஈஸி ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங், இராணுவத்தில் எந்த இடத்துல இருந்து தாக்குறோன்னு இருக்கு இல்லைங்களா, பக்கத்துலேயே வந்து தாவீதை தாக்க வராங்க. தாவீது என்ன பண்ணுறாரு, நான் தான் ராஜா, இந்த மக்களை காக்க வேண்டிய பொறுமை இது, பொறுப்பு எனக்கு இருக்கிறது, ஆகவே வாருங்கள் போவோம்னு போகிறாரா? பாருங்கள் என்ன பண்ணுறாரு, இங்கே தான் பார்த்து நம்ம படிக்கணும். பிலிஸ்தியருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையிலே ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது. பாருங்களேன், இனிமேதான 12 கோத்திரம் இருக்கு, நான் என்ன தனியாளா இல்லையா? ஒரு கோத்திரம் இல்லை, இப்போ 12 கோத்திரம் இருக்கு, எல்லாரும் ராஜாவை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ போய் வென்றுடலான்னு எடுத்தோமா குதிச்சோமான்னு ஓடினாரா பாருங்களேன். இதெல்லாம் அப்படியெல்லாம் ஓடலை, நம்ம ஜெயிக்க முடியும்னு அவருக்கு தெரியும். தன்னுடைய வெற்றியெல்லாம் நம்மலாம் சொல்லலாம், இதுக்கு அடுத்தருக்கு இதுன்னு ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் கொடுத்தாருன்னு. அது உண்மையாகவே இந்த மனுஷன் உணர்றார், ஆண் சேனைகள் கர்த்தர் நம்மளோடு இல்லை, நாளைக்கே நான் விழுந்துட முடியும், அவரில் சார்ந்து தான் வாழணும், அவர் ஒவ்வொரு படியும் அவர் சொல்கிறபடி தான் நடக்கணும், இல்லைன்னா நம்ம தோற்றுருவோம் என்றது அறிந்து, அவர் இல்லைன்னா வெற்றி வராதுன்னு சொல்லி அவர் போய் ஜபம் பண்ணுறார். பாருங்களேன், அவருடைய ஜபம் ரெண்டு காரியத்தை கேட்குறாரு, என்ன? பிலிஸ்தியருக்கு விரோதமாய் போகலாமா, என் கடமையை சொல்லுங்க ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும், இப்படி தாக்க வந்திருக்கிறாங்க, ஷோ மீ, டெல் மீ மை டியூட்டி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என் கடமையை சொல்லுங்கள். அது போகலாமான்றதோடு நிற்கலை, இன்னொன்றும் கேட்குறார், ஒரு ஞானத்தோடு கேட்குறார், என்ன? அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா, என் கடமை அதனோட விளைவு என்ன இல்லைங்களா, இதுக்கு இதில் வெற்றி வருமா? முற்றிலுமாக ஆண்டவரில் எல்லாத்துக்கும் சார்ந்து இருக்கிறது, நீங்கள் சொல்கிறத தான் நான் செய்வேன், உங்கள் கையில் தான் வெற்றி இருக்குது, நான் போனால் எல்லாம் போகலாமான்னு போன ஒன்றும் இல்லை, நீங்கள் கொடுப்பீங்களா, நீங்கள் தான் வெற்றியை கொடுக்க முடியும் இல்லைங்களா, நீ போய் செய்யன்றதில்ல, நீங்கள் தான் கொடுக்க. எவ்வளோ ஆண்டவர் மேலே சார்ந்த ஜபம் பாருங்களேன். கர்த்தர் என்ன சொல்கிறாரு, கர்த்தர் போ, பிலிஸ்தியரை உன் கைக்கு நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். என்ன ஒரு வாக்கு தத்துவம் இல்லைங்களா, இப்போ போய் தைரியமாக பண்ணலாம், ஏன்னா ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் இருக்கும்போது பயங்கர தைரியமாக போகலாம். அங்கே என்ன நடக்குது, 20 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தாவீது படிங்களே, 20,
தாவீது பாகால் பிராத்திமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து, தண்ணீர்கள் உடை தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி.
ஏன்னா பாருங்களேன், அந்த இடத்துக்கு படிங்க,
அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராத்திம் என்று பெயரிட்டான்.
என்ன அதிசயம், போர் நடந்துச்சுன்னு, எங்க போர், போர் இருக்கு, போரே காணுமே பாருங்களேன். தாவீது பாகால் பிராசிமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடி, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. எத்தனை பேர், எத்தனை பேர் செத்தாங்க, எத்தனை பேர் பொழைச்சாங்க, என்ன ஆச்சு, நோ டீடைல், ஒண்ணுமே இல்லை, வெறும் அது நடந்த ஒரு ஒரு பின்னோட்டத்தில் பார்த்து என்ன தாவீது சொல்கிறாரு, தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல் கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பதாக உடைத்து ஓட பண்ணினார். தண்ணீர் உடைஞ்சு எப்படி எவ்வளோ வேகமாக ஓடும், அந்த மாதிரி வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போகிறமா, சுனாமி சில நேரத்தில் வந்து அடிச்சுட்டு போனால் எப்படி நிமிஷத்தில் எல்லாம் ஊரே வாரின்னு போயிடுது, அந்த மாதிரி வெள்ளம் வந்து அப்படியே வாரின்னு போன மாதிரி அது ஸ்மாஷிங். தன்னால் தான் போர் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார், பட்டயத்தில் போர் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார், ஆனால் தன்னை அறியாத சேனைகளுடைய கர்த்தருடைய வல்லமை அந்த சத்துருக்கள் மேல் பாய்ந்து தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல ஓடி தோத்து போனாங்க. தோத்து போனாங்க. இந்த மோசே காலத்தில் சொன்ன மாதிரி அந்த மோசே அந்த கடலுக்கு தாண்டி வந்த உடனே எப்படி அந்த கடல் வந்து மூடி அந்த எகிப்தியர்லாம் அழிச்சிச்சு, அதே மாதிரி ஒரு காட்சி இல்லைங்களா. தாவீது ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணாரு, வெற்றி வந்துச்சு. நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே வெற்றியை கொடுன்னு, வெற்றி கொடுத்த உடனே காலரை தூக்கி விட்டுக்கிறது, எவ்வளோ அதிசயமாக செஞ்சேன் சாதித்தேன். அப்படி இல்லை பாருங்களேன், ஒன்று ஒன்று இது பார்த்து படிக்கணுங்க. நான் என்ன செய்யணும், செஞ்சால் வெற்றியை கொடுப்பீங்களா, வெற்றி வந்துச்சு, அந்த வெற்றிக்கு கனம் மகிமை யாருக்கு, அவருக்கு தான், கர்த்தர் செஞ்சது. இது போர் செய்யலையா, அதனால போய் வெட்டலையா, அவரு நிச்சயமா போர் செஞ்சாரு, நிச்சயமா கஷ்டப்பட்டாரு, ஆனா அதனோட வெற்றி இவ்வளோ அதிசயமான வெற்றி வந்தது, அவருக்கு நன்றி செலுத்தணும். இதான மாதிரிகள் நமக்கு இல்லைங்களா, அவருக்கு நன்றி செலுத்தணும். இங்கதான் நம்முடைய தோத்து போறது, நம்முடைய பெருமை அகந்த கொஞ்சம் வெற்றி வந்த உடனே ஒன்றும் இல்லை, சின்ன சோதனை மேல வெற்றி வந்துட்டுமே, ஆஹாஹா எவ்வளோ பக்திமான நம்மளை நினச்சிக்கிறோம், ஒரு சின்ன சேவையில் ஒரு வெற்றி வந்துட்டோம். இதை நம்ம படிச்சுக்கணும். இதில் கர்த்தாவே நான் இல்லை, எனக்குள்ளே இருக்கிறவங்களுடைய கிருபையே இதை செய்தது என்று தான் நம்ம புரிஞ்சிக்க தாழ்ச்சியை படிச்சுக்கணும். ஓகே, 21வது வசனத்தில் அங்கே பிலிஸ்தியர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடி போனார்கள், கடவுளையும் விட்டு ஓடிட்டாங்க அவனுங்க பாருங்களேன். அவைகளை தாவீதும் அவனுடைய மனுஷர்களும் சுட்டெரித்தார்கள். நல்லா சுட்டெரித்தார்கள்னு வருது, இங்கிலீஷில் அப்படி வரல சுட்டெரித்தார்கள்னு. பிலிஸ்தியர்கள் அந்த போரில் வந்து இதுக்கு வெற்றி கொடுக்கணும்னு ஒரு கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கணும்னு அவங்க கடவுளே கூப்பிட்டு வந்துடுவாங்க போருக்கு. அதை பார்த்து தான் ஒன்று சாமியல் இவங்க இஸ்ரவேல் அந்த உடன்படிக்கையை பெட்டியை கொண்டு வந்தாங்க. நம்ம பார்க்குறோம் பாருங்கள், அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க, கொண்டு வரும்போது என்ன ஆகுது, அதெல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. அந்த அளவுக்கு முறித்து ஓட வச்சிருக்கிறார் ஆண்டவர். அதை விட்டு ஓடினவுடனே சவுல் இந்த இதே மாதிரி இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவார், தன்னுடைய வெற்றிக்கு சின்னமாக யார் யாரை வென்றேன் இல்லைங்களா. இப்போ ஊருங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா, மியூசியம்க்கெல்லாம் போனீங்கன்னா, எந்தவங்களை வென்றாங்க அப்படியெல்லாம் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. தாவீது இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் எப்படி வெட்டுறேன்னு ஒரு ட்ரோஃபியாக மியூசியமில் வச்சுருக்கலாம் இல்லை. அவர் என்ன பண்ணாராம், சுட்டெரித்தார். இங்கிலீஷில் அது இல்லை, ஆனால் ஒன்று கிரானிக்கல்ஸ் இதே பகுதி, ஒன்று கிரானிக்கல்ஸ் நீங்கள் எடுக்க வேண்டியதில் 14:12 நீங்கள் பார்த்துக்கலாம். இதே காட்சி தான் அங்கே நமக்கு சொல்லப்படுது. அதை எடுத்துகிட்டு போய் தாவீது எரித்தார் பாருங்களேன். இது ஒரு நல்ல எரித்தார், ஏன்னா சேனைகளின் கர்த்தர் நம்மளோடு தொடர்ந்து கூட இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், எந்த விக்கிரகத்துக்கும் இடம் கொடுக்கக்கூடாது, எந்த எஞ்சி இருக்கிற பாவத்துக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. அவருடைய வெற்றி, அவருடைய மர்மமான தயவுகளும், அவருடைய தண்ணீர்கள் உடைந்தோடக்கூடிய வெற்றிகளும் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும்னா பிரேக் த்ரூன்னுவாங்க. பிரேக் த்ரூனா எத்தனையோ காலம் முடியாத ஒரு காரியம் சாதிக்கிறது, அது சேனைகள் கர்த்தர் நம்மளோடு இருந்தால் தான் முடியும். அப்படிப்பட்ட வெற்றி வேணும்னா ரகசிய பாவங்கள், ரகசிய ஒரு வாழ்க்கை அதெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோன்னு ஆகாதுங்க. அப்படிப்பட்டவங்களோடு அவர் இருக்க மாட்டார், அதை போய் எரிச்சு போடுறார். நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி வேணுமா, நம்மளும் ஒருவேளை இந்த பிலிஸ்தியர்களோடு சேர்ந்துக்கிட்டு, இந்த கலாச்சாரத்தோடு சேர்ந்துக்கிட்டு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய விக்கிரகங்களையும் நம்மளும் கொஞ்சம் விக்கிரகங்களை வச்சுக்கிட்டு வணங்கிக்கிட்டு இருந்தோன்னா உலகத்தோடு நாம் ஒன்றாயிட்டோம், பிலிஸ்தியர்களோடு நாம் ஒன்றாயிட்டோம். நம்மக்கிட்ட எப்படி இங்கே சேனைகள் கர்த்தர் வெற்றியை கொடுப்பாரு. அதான் ராஜ்யத்தின் பரிசுத்தம் நம்ம காத்துக்கணும். ஒரு ரகசிய பாவ வாழ்க்கை நம்ம வாழ்ந்துக்கிட்டு சேனைகள் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறாருன்னா நம்மளே நம்மளை கிண்டல் பண்ணிக்கிறோம்னு அர்த்தம், கிண்டல் ஜோக் அடிச்சுக்கிறோன்னு அர்த்தம். கடவுளை இருந்தால் நம்மக்கிட்ட பொறுமையாக இருக்கலாம், நம்மளை பொறுமையாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்மளை தண்டிக்காமல் விட மாட்டார். பொறுமையாக இந்த நாஹாப் இந்த இவர் ஆப்னி அண்ட் ஃபினியாஸ் எலியுடைய பிள்ளைங்கிட்ட இருந்த மாதிரி, ஆனால் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் இக்கபோதுன்னு நம்மளுக்கும் சபைக்கு வந்துடும். தேவனுடைய மகிமை நம்மளை விட்டு போயிடும். கொஞ்ச நாள் தான் பொறுமையாக இருப்பார். சேனைகளின் கர்த்தரை நம்ம ரொம்ப நேரம் பொறுமையை சோதிக்க விடக்கூடாது. நம்ம கூடாரங்களில் பாவம் இருந்து, நம்ம கூடாரங்களில் ரகசிய பாவங்கள் விக்கிரங்கள் இருந்துச்சுன்னா ஆக்கான் பாருங்கள். வெற்றி மேலே வெற்றி. யோசுவாக்கு சொன்னார், சேனைகளின் கர்த்தர் நான் உங்க கூட இருக்க போகிறேன்னாரு. திடீர்னு யோசுவாவே தோத்து போயிட்டாரு. ஏஹா இல்லை ஏ ஆக்கான் அங்கே இருந்த ஒரு பாபிலோன் துணியை எடுத்துகிட்டு வந்து தன் இதில் வச்சுக்கிட்டான் இல்லைங்களா. பாவம் கூடாரத்தில் இருக்கும்போது சேனைகள் கர்த்தர் வெற்றியை தரமாட்டார். அந்த பாடத்தை நம்ம எல்லாரும் படிக்கணும் பாருங்களேன். இப்போ தரமாட்டார். ஒருவேளை நம்ம நம்மளை சோதிச்சு பார்க்கணும். ஒருவேளை ஏன் நம்ம சபையில் அப்படிப்பட்ட வெற்றிகள் இல்லை, மர்மமான தயவுகளும் தண்ணீர் உடைந்து ஓடுகிற வெற்றிகளும் ஏன் நமக்குள்ளே இல்லை? ஒருவேளை பிலிஸ்தியரோடு சேர்ந்து ஏதோ ஒரு விக்ரம், ஏதோ ஒரு ஆக்கான் நமக்குள்ளே இருந்து, ஆக்கான்கள் நமக்குள்ளே இருந்து பாவமோ அதுக்கும் நம்ம இடம் கொடுக்குறோமா? நம்ம சோதிச்சு பார்க்கணும். நீ கம்யூனியன் எடுத்தோம் இல்லைங்களா, நம்மை நாமே சோதித்து அறியணும். ஒருவேளை அப்படி இருக்கா நம்மளை யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவர் சேனைகள் கர்த்தர் நம்ம சபைக்கு வரணுமா? சேனைகள் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வேணுமா? நம்ம ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும். நம்ம சங்கீதக்காரன் படிக்கிற மாதிரி, ரகசிய பாவங்கள்லேருந்து என்னை சுத்திகரியும், துணிகரமான பாவங்கள்லேருந்து என்னை காத்துக்கொள்ளும். அந்த ஜபங்கள்லாம் இல்லாமல் பாவத்தையும் விக்கிரத்தையும் இருதய விக்கிரத்தையும் கொல்லாமல் நம்ம அவர் நம்ம கூட இருக்க மாட்டார். இந்த மாதிரி வெற்றிகள், இந்த மாதிரி வளர்ச்சியெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். ஏன் நம்ம சோதிச்சு பார்க்கணும். நம்ம வளரல, ஒரு இதாக இருக்கிறோன்னா வை வாட் இஸ் த ப்ராப்ளம், சிந்திச்சு பார்க்கணும். ஒருவேளை சண்டே ஒண்டி வந்துடுறோம், மண்டே டியூஸ்டே வாழ்க்கைலாம் எப்படி இருக்குது? சண்டே ஒண்டி இஸ்ரேல் வாழ்க்கை, மற்ற நாள்லாம் பிலிஸ்தியர் வாழ்க்கை வாழுகிறோமா? ஓகே, ரெண்டாவது இது பார்க்குறோம், தண்ணீர் எடைனா தண்ணீர் உடைந்து ஓடுகிற வெற்றிகள். என்ன ஒரு வார்த்தை பாருங்களேன், பிரேக் த்ரூ விக்ட்ரிஸ், பிரேக் த்ரூ விக்ட்ரிஸ். சேனைகள் கர்த்தர் கூட இருந்த நம் மர்மமான தயவுகள் மாத்திரம் இல்லை, தண்ணீர் உடைந்து ஓடுகிற வெற்றிகள் மாத்திரம் இல்லை. மூன்றாவது, மொச கொட்டையா கட்டையா கட்டையா மசு என்ன எப்படி முசுக்கட்டை முசுக்கட்டை செடிகள் நுனிகளில் இறைச்சலா இறைச்சல் மொசக்கட்டை செடிகளின் இறைச்சல் மொசக்கட்டை செடிகளின் இறைச்சல். அது திருப்பி திருப்பி ஞாபகம் வச்சுக்கிறேன். இங்கிலீஷில் த மல்பெரி ட்ரீஸ் இல்லைங்களா, மார்ச்சிங் ஆன் த டாப் ஆஃப் மல்பெரி ட்ரீஸ் அப்படின்னு இருக்குது தமிழில். என்னென்ன போட்டிருக்கிறாங்க, மல்பெரி ட்ரீஸ்க்கு மொசக்கட்டை செடிகளின் எரிச்சல். நான் தமிழில் தானே ப்ரீச் பண்ணுறேன், அதுக்கு கற்றுக்கணும். இந்த பிலிஸ்தியர்கள் ஒரு வாட்டி அடி வாங்கிட்டாங்க, அப்பேற்பட்ட வெற்றிகள். மூணாவது வெற்றி அப்படிப்பட்ட வெற்றி. அந்த வெற்றி என்னன்னு புரிஞ்சுக்கோ, மசுக்கட்டை செடிகளின் எரிச்சல் வெற்றி அப்படின்னு பேரை கொடுத்துக்கலாம். பிலிஸ்தியர்கள் ஒரு வாட்டி அடி வாங்கிட்டாங்கன்னா டெஸ்பரேட் அவங்க. இப்போ யோ இப்படி அடிச்சிட்டோமே, ஆனால் இப்போ வந்து அவங்க இப்போ சோர்ந்து போயிட்டாங்கன்னா அவங்களுடைய டெரிட்டரியெல்லாம் அவங்க இழக்க வேண்டியதாக இருக்கும், ரொம்ப இழக்க வேண்டியதாக இருக்கும். அதனால உடனடியாக மீண்டுமாக அவங்களுடைய சேனைகளை கூட்டி கொண்டு 22வது வசனத்தில் பிலிஸ்தியர் திரும்ப வந்து ரமாவில் பள்ளத்தாக்கில் இறங்கினார்கள். ஒருவேளை ஒரு தடவை ஒரு ஃப்ளூக்கில் வென்றுட்டார் போல் இருக்குது, என்னாச்சுன்னு தெரியல, வென்றுட்டார் போல இருக்குது. இன்னும் பெட்டர், இன்னும் அதிக இராணுவத்தை எடுத்துக்கிட்டு, இன்னும் ரொம்ப ஆர்ம் வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த வாட்டி வெல்லுவோம். எவ்வளோ காலம் இருந்த சவுல்கிட்டயே வென்று அவன் அனுபவம் இல்லை, அவனையே வீழ்த்தணும். இப்போத்தான் ராஜான புதுப்பையன், இவனை போய் வீழ்த்துறதுல என்ன இருக்கு? திருப்பி வாருங்கள் போவோம்னு வந்திருக்கிறாங்க. இப்போ தாவீது என்ன பண்ணுறாரு, ஏற்கனவே வென்றாச்சு, அதே இடத்துல தானே நான் பார்த்துக்குவேன், போனாரா பாருங்க. இன்னும் பாடம், என்ன பாடங்கள் இதெல்லாம். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்து, ஏன்பா இப்போ தானப்பா வென்று எல்லாரையும் உடைச்சே, நீ போ இப்போ திருப்பியும் ஆண்டவர் கொடுப்பாரு. நோ 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 நோ, ஆண்டவரில் சார்ந்து வாழ்றதுனா இதான் பாருங்களேன். திருப்பியும் விசாரித்து அவர் விசாரித்து அவர் நீ
அவர் நீராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து.
இப்போ ரெண்டாவது கைடன்ஸ் ஆண்டவர் கொடுக்கிறாரு பாருங்களேன். முதல்ல போகிற மாதிரி இதுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கல, நான் எப்படி தெரிஞ்சிருக்கோம் யோசிச்சு பாருங்களேன். முதல்ல போன மாதிரியே போனால் அடி தான் வாங்கிட்டு வந்திருப்பார். இப்போ ஃப்ரண்டல் அட்டாக் இல்லை, நேரடியாக போகாத இப்போ பின்னாடி போய் அந்த முசுக்கட்டை செடிகளுக்கு கிட்ட போய் ஒளிஞ்சுக்க, ஒளிஞ்சுக்கிட்டு அங்கே வெயிட் பண்ண, அங்கே வெயிட் பண்ணணுன்றார். 24வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா இந்த செடிகள் வந்து 45-65 அடிகளுக்கு ஹைட்டில் இருக்கக்கூடிய செடி, ரொம்ப இலைகள் புஷி செடி, ஆளுகளை மறைச்சிக்க முடியும் நல்லா. அங்கே போய் ஒளிஞ்சுக்கிட்டு இரு அப்படின்றார். அங்கே போய் பதுங்கி இரு, அந்த சுற்றி அவங்கள பதுங்கி இரு. நீ என்ன பண்ணணும், எப்போ அந்த முசுக்கட்டை செடிகளுடைய நுனிகளில் ஒரு இறைச்சல் உனக்கு கேட்குதோ, இறைச்சல்னா காற்று அடிக்கிறது, யாரோ அது மேலே போகிற மாதிரி மார்ச்சிங்னு வருது இங்கிலீஷில், அந்த செடிகள் நுனிகள் மேலே மார்ச் ஆகிற ஒரு மாதிரி ஒரு சத்தம் உனக்கு கேட்குதோ, அப்போது நீ போய் தாக்கு, சீக்கிரமாக எழுந்திப்போ. உடனே அந்த சவுண்டை கேட்ட உடனே பாருங்களேன், அதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட், சீக்கிரமாக அட்வான்ஸ் குயிக்லி. ஏன் சீக்கிரமாக எழும்பி போனோம், என்ன சொல்லுது அந்த வசனம், உனக்கு முன்பதாக கர்த்தர் அவர்களை முறியடிக்க புறப்பட்டிருக்கிறார். என்ன இது, இது என்ன சவுண்ட கேட்ட உடனே யார் அந்த முசுக்கட்டை செடிக்கு நுனிகள் மேல நடந்து போறது, நடக்க முடியுமா மரத்து மேல, நம்ம யார் நடந்து போறது, 60 அடி உயரம் இருக்கிற செடிகள் மேல மார்ச் ஆகுது. இந்த பாஷை பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆவிக்குரிய ஆவிகளின் உலகத்தின் செயல் ஆண்டவர் சொல்றார். ஐடியா என்னன்னா ஆண்டவருடைய கர்த்தருடைய சேனை, அந்த தேவ தூதர்கள்லாம் லைட்டாக தான் பறக்க முடியும், அவனால் லைட்டாக நடக்க முடியும் இல்லைங்களா, அந்த சேனை வந்து அந்த செடிகள் மேலே போகுது. அந்த செடிகள் மேலே போகும்போது அவங்க அங்கே போ தாக்குறதான் உனக்கு ஒரு சைன், உனக்கு முன்பதாக அவர் போய் தாக்கிக்கிட்டு இருக்காரு, அவர் பின்னாடி அந்த சவுண்டை கேட்டு நீ போனீன்னா சீக்கிரமாக உடனடியாக தூங்கிட்டு இருக்கக்கூடாது அந்த நேரத்தில், குயிக்லி அவர் போகிற நேரத்தில் போய் தாக்கணும், கொஞ்ச நேரம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணி போய் அதே நேரத்தில் தாக்குனீன்னா உனக்கு வெற்றி கிடைக்கும், உனக்கு வெற்றி கிடைக்கும். பாருங்களேன் இதுதான் இந்த ஆர்மியுடைய சவுண்ட். இது இதே 2 ராஜாக்கள் 7 பார்க்கலாம். ஆர்மேனியன்ஸ் இந்த மாதிரி தான் சமாரியாவை சுற்றி இருக்கும்போது ஒரு சேரியட்ஸ் வர சவுண்ட், இராணுவ வர சவுண்டு கேட்டு பயந்து ஓடி போயிட்டாங்க. சேனைகளுடைய கர்த்தர் மார்ச்சிங்குடைய சவுண்ட். இப்போ அதே சேனை தான் இந்த மல்பெரி ட்ரீஸ்ன்ற நுனையில் முனையில் நடந்துக்கிட்டு போகிறது, மார்ச் ஆகிட்டு போகிறது, அந்த ஏஞ்சல்ஸ் போகிறது. என்ன நடக்குது 25வது வசனம்,
கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தியரை கேபா துவங்கி கேசேர் எல்லை மட்டும் முறியடித்தான்.
எத்தனையோ எக்கச்சக்கமாக கூடி வந்த பிலிஸ்தியர்கள், 5 நகரங்களுக்கு பிரபுகள், தேசங்களுக்கு பிரபுகள், எவ்வளோ பெரிய ஆர்மியை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி இப்ரேயர்கள் ஒன்றும் இல்லை அவங்களுடைய வெப்பனுக்கு முன்னாடி. ஆனால் இப்பேற்பட்ட இராணுவத்தை அன்னைக்கு முறியடித்ததுக்கு காரணம் ரதங்களோ குதிரைகளோ அல்ல, சேனைகளுடைய கர்த்தருடைய உதவி. அந்த சேனையை பயன்படுத்தி தான் தாவீதுக்கு வெற்றி வந்தது அன்னைக்கு இல்லைங்களா. அவருடைய சேனையை முன்னாடி அனுப்பி இவர் ஒரு சிக்னலை கொடுத்து அன்னைக்கு அதை கொண்டு வந்திருக்கிறாரு. இதான் வெற்றிகளை பார்க்குறோம், தாவீதுடைய பெரிய வெற்றிகள், சேனைகளுடைய கர்த்தர் அவரோடு இருக்கும்போது. என்ன ஒரு அதிசயமான நாள் அன்னைக்கு, வெற்றிக்கு மேலே வெற்றி. இதான் ஒரு சாம்பிள், நாளுக்கு நாள் தாவீது விருத்தி அடைந்து போயிட்டு இருந்தானா, இப்படி தான் தாவீதுடைய நாட்கள்லாம் இப்படி தான் வெற்றி 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 மேலே மேலே ஆள் போகிறார் சேனைகளின் கர்த்தர் கூட இருக்கும்போது. அதோடு இன்னொரு ஆசீர்வாதம் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், 13வது வசனம் படிக்காமல் விட்டுட்டேன், அதை இப்போ படிப்போம். அது ஒரு ஆசீர்வாதம், ஒரு எச்சரிக்கை கலந்த ஆசீர்வாதம், அதனால தான் ஸ்கிப் பண்ணி கடைசியில் பார்க்குறோம். 13வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆசீர்வாதம், என்ன ஆசீர்வாதம் படிங்க 13வது.
அவன் எப்ரோனிலிருந்து வந்த பின்பு எருசலேமில் இன்னும் அதிகமான மறுமனையாட்டிகளையும் ஸ்திரீகளையும் கொண்டான், இன்னும் அதிக குமாரரும் குமார்த்திகளும் தாவீதுக்கு பிறந்தார்கள்.
ஒரு பிளஸ்ஸிங் ராஜாக்கு அதிக குமாரதிகள், அதிக குமாரர்கள் கொள்றது. இப்போ 14வது வசனம் பார்த்தீங்கன்னா 10-11 பேருங்க வருது, 11 மகனுங்க. யோசிச்சு பாருங்களா, பெரிய பிளஸ்ஸிங். ஏன்னா அந்த காலத்தில் கடவுளுடைய வரம், கடவுளுடைய ஈவு, கடவுளுடைய பிள்ளைகள் இந்த காலத்திலையும் கடவுள் ஈவு தான். ஆனால் பிரச்சனை என்ன, தாவீது அதிக மறுமனையாட்டிகளை கொண்டான். தாவீது பெருசு பெருசாக ஆக ஆக என்னத்தான் ஜாக்கிரதையாக இருந்தாலும் தனக்கு இருக்கக்கூடிய எஞ்சி இருக்கிற பாவத்தின் பாதிப்பு தெரிய ஆரம்பிக்குது. பெருசு ஆக ஆக இந்த விஷயத்தில் கொஞ்சம் டிசிப்ளின் பண்ண விட்டுட்டார், தாவீதே விட்டுட்டார். பாருங்களேன், டிசிப்ளின், இது ஒரு வார்னிங். தனக்கு இருக்கிற எஞ்சி இருக்கிற பாவத்தை இப்படி வெளிப்படும்படிக்கு காமிச்சிட்டார். அதிக மறுமணவாட்டிகளை கொண்டு இது ஒரு சோதனையாக அவருக்கு வரப்போது. இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை ஆண்டவருடைய கற்பனையை மீறி செஞ்சது. ஏன்னா ஆண்டவர் தெளிவாக சொல்லி இருக்கிறாரு உபாகமத்திலெல்லாம், ராஜாக்கள் இப்படி மறுமணவாட்டிகளை அதிகமாக கொள்ளக்கூடாது. தாவீதுக்கு புகழ்ச்சியாக சொல்லவே முடியாது, இது ஒரு செஞ்ச ஒரு தப்பு தான். அங்கே வருகிற கொள்ளையினால் அதிக மறுமணவாட்டிகளை கொண்டிருக்கலாம். ஒரு புது வாழ்க்கையில் ஒரு புது ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறார் இப்போ இல்லைங்களா. பெரிய அரசாங்கம், பெரிய ராஜா, புது விதமான இன்பங்களுக்கு தன்னை இடம் கொடுத்துட்டாரு. மனைவிகள், மறுமணவாட்டிகள், இது அரசியல் விதத்தில் பார்த்தோன்னா இது ரொம்ப அரசியல் ஞானத்தோடு செஞ்ச ஒரு காரியம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த காலத்தில் ராஜாவாக இருக்கிறவங்க அந்த ராஜாக்குடைய குடும்பத்தில் உறவினராக இருக்கிறதுக்கு அந்த ஊரில் இருக்கிற பெரிய பிரபுக்கள், பக்கத்தில் இருக்கிற பெரிய ராஜாக்கள்லாம் அந்த சம்பந்திகளாக இருப்ப பார்ப்பாங்க ராஜாக்கு. அதனால அந்த ராஜா பல மனைவிகளை வச்சிருப்பார் இல்லைங்களா. அந்த மாதிரி வச்சுக்கிற உலக வழக்கம் இருக்கு, அவங்க மகளுகளோ மகளை கொடுத்து அப்படி பண்ணிக்குவாங்க. அதனால தான் அந்த ராஜ்யம் வந்து பெரிய குடும்பமாக இருக்கும். ஆனால் உபாகமம் 17:7 ஆண்டவர் நிச்சயமாக தடை பண்ணியிருக்கிறாரு, உங்களுடைய ராஜா உடைய இருதயத்தை திருப்பாதபடிக்கு அவன் அதிகமான மனைவிகளை சேர்க்கக்கூடாது. தெளிவாக இருக்கு, தெளிவாக இருக்கு. ஆனால் தாவீது இந்த கதவை திறந்தார். இன்னும் சீக்கிரமே இந்த பாவத்தின் விளைவு தண்ணி தன்னுடைய இப்பேர் வளர்ந்து விருத்தி அடைஞ்சுக்கிட்டு போகிற வாழ்க்கை, அந்த இத்தனை நாள் கட்டின வாழ்க்கையே அழிக்கும்படிக்கு இந்த பாவம் செய்யப்போகுது. அது மாத்திரம் இல்லை, எவ்வளோ தவறான உதாரணம் தன்னுடைய மகனுக்கு அவர் வச்சுட்டு போகிறாரு. நம்ம 10 செஞ்சோன்னா பாவத்தை நம்ம பிள்ளைங்க, நம்மளை பார்க்குற பிள்ளைங்க நம்மளுக்கு டபுளாக செய்யும், 10 மடங்கு கூட செய்யும். நம்முடைய பாவங்கள் நம்ம பிள்ளைகளை பாதிக்குதுன்னு நம்ம யோசிக்கிறதே இல்லை இல்லைங்களா. நம்ம கோபமாக நம்ம நடந்துக்கிட்டோன்னா நம்ம பிள்ளைகள் 10 மடங்கு நம்மக்கிட்ட கோபப்படும். நம்ம அடம் பிடிக்கிறவங்களாக இருந்தோம்னா நம்ம பிள்ளைகள் 10 மடங்கு அடத்தை நம்ம பார்க்கலாம், நம்ம குணத்தை அதுங்களில் பார்க்கலாம். பாருங்க, தாவீது அதிகமான மறுமணவாட்டி, சோலமன் என்ன பண்ணார், 1000 300 மனைவிகள், 700 மறுமணவாட்டிகள். அப்பாவிட ரொம்ப மிஞ்சி போகிறது. கடைசியில் அவருடைய இருதயத்தையே ஆண்டவருக்கு விரோதமாக திருப்புற மாதிரி ஒரு எச்சரிக்கை. இது பயங்கரமான தாவீதுக்கு அழிவை கொண்டு வர்றது மாத்திரம் இல்லை, அவமானத்தை கொண்டு வர்றது மாத்திரம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கே பெரிய நியாய தீர்ப்பு வர்றதை பார்க்குறோம். இது ஒரு ஒரு எச்சரிக்கை தான். ஏன்னா ஒரு டேஞ்சரை பார்க்குறோம், செழிப்புலேயும் ஆண்டவருடைய வளர்ச்சியிலையும் ராஜ்யத்தின் வளர்ச்சியில் விருத்திலையும் ஒரு ஆபத்து இருக்குது இல்லைங்களா. கொஞ்சம் அந்த நாளில் கரெக்டாக தான் தோணலாம், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை மீறணும், ஆபத்து காத்திருக்கு நமக்கு. அதை நினச்சிக்கலாம், இன்றைக்கி வராமல் பெருசாக இல்லாமல் இருக்கலாம், என்ன நடக்க போகுது, நடந்தால் நடக்க போகுது பார்த்துக்கலாம் அப்படின்னா பார்க்க போகிறோங்க. ஆண்டவருடைய வார்த்தையை மீறும்போது பெரிய விபரீதங்கள் வாழ்க்கையில் நடக்கும், அது உடனே நடந்துடாது, கொஞ்சமாக தான் பெருசாக வரும். ஆகவே ஒரு போதும் அது கூட காம்ப்ரமைஸ் செய்யக்கூடாது. ஓகே, இதோடு நம்ம முடிக்கலாம், நமக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது. சில பயன்பாடுகளை நான் சொல்லி முடிக்கிறேன். இவைகள் எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக, உதாரணங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கதையை நம்ம பார்த்து முடிக்கிறோம். புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு வந்து புதிய ஏற்பாடு ராஜ்யத்திற்கு ஒரு நடல். தாவீதனுடைய ராஜ்யத்தை ஆண்டவர் எப்படி வளர்த்தாரோ, தாவீதனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தையும் அப்படித்தான் வளர்க்க போகிறார் இல்லைங்களா. அதே கொள்கைகள் தான் இங்கேயும், எல்லா நிகழ்ச்சியும் அங்கே படிக்கிற பாடங்களும் கொள்கைகளும் இங்கேயும் அப்ளிகபிள் தான். ஒரு ஒரு நடலை தான் பார்க்குறோம். எப்படி தாவீது உடனடியாக இஸ்ரவேல ஆட்கொண்டு அங்க தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாரோ உடனே பிலிஸ்தியர் சத்ருக்கள் தாக்கம் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி தான் புதிய ஏற்பாடுலையும் எப்போ இயேசு சபை நியமிக்கப்பட்டுச்சோ, தேவனுடைய ராஜ்யம் இயேசுடைய ராஜ்யம் நியமிக்கப்பட்டுச்சோ உடனே இல்லை அந்த தலைவர்களும் அவங்களும் அப்போஸ்தலர்களை இது பண்ணுறதும் என்ன சதரடிக்கிறதும் ஏறோதும் எல்லாரும் எழும்ப ஆரம்பித்தாங்க. இதே தான் நம்ம பார்க்குறோம் தாக்குதல் இன்னைக்கும் அதான், ஒவ்வொரு ஜெனரேஷன்லையும் அதான், ஸ்திரீயின் வித்துக்கும் சர்ப்பத்தின் வித்துக்கும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கும் அதான் நம்ம பார்க்குறோம், எங்கே தேவனுடைய ராஜ்யத்துக்காக கொஞ்சம் செய்ய பார்க்குறோமோ உடனே ஆவிக்குரிய தாக்குதல் நமக்கு இருக்கும். இதை நம்ம எப்படி சந்திக்கிறது? இதெல்லாம் பார்த்து பயந்து செயலற்றவர்களாக நாம் இருப்பதா நம்ம கேட்கணும், இல்லை நம்ம எப்படி ஆர்வத்தோடு தேவ ராஜ்யத்தை வளர்க்குறது? இங்கே பார்க்குறோம், பாடங்களை நம்ம படிக்கிறோம். தாவீதுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? முதலாவது தாவீதுடைய ரெஸ்பான்ஸ் ஆண்டவருக்குள்ள சார்ந்து பாருங்களா, எவ்வளோ தேவனுடைய வல்லமையாக எதையுமே அவசரமாக ஓடி ஓடி அதை செய்வன் இதை செய்வன் ஆர்வ கோளாறுல செய்யலை இல்லைங்களா? ஆர்வ கோளாறுல நம்ம எத்தனையோ செஞ்சிடலாம், ஆனால் ஆண்டவரில் சார்ந்து ஒரு கடமை தானே, ராஜாவை காப்பாற்ற வேண்டியது, போருக்கு சத்ரு வந்தால் போக வேண்டியது தானே, ஆண்டவர் சொன்னா தான் செய்வோம். அப்படி இருக்கிறீங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இந்த பாடம் ரெண்டு காரியத்தை நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வலியுறுத்துதுங்க. முதலாவது விசுவாசம் நிறைஞ்ச ஜெபம், ரெண்டாவது ஆண்டவரில் சார்ந்த செயல். இது ரெண்டு இருந்துச்சுன்னா நம்மளும் நாளுக்கு நாள் விருத்தியை நம்மளும் காணுவோம், வளர்ச்சியை நம்மளும் காணும். ரெண்டு தாங்க இம்பார்ட்டன்ஸ். தேவராஜ்ய வெற்றிக்கு என்ன தேவை? ஜப் ஒருத்தர் சொன்னார், ப்ரே கோ க்ரோ அண்ட் சக்சீட். ப்ரே கோ, காலில் ஒருத்தர்கிட்ட சொல்லியிருந்தேன், நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒன்று தான், என்ன? ப்ரே ப்ரே ப்ரே, வேற ஒன்று செய்யறதில்ல. ஜபம் விசுவாசம் நிறைந்த ஜபம், ஆண்டவரில் சார்ந்த செயல், இது ரெண்டு தான். செயல் இல்லாமல் ஜபம் அர்த்தம் இல்லாத ஜபம் இல்லைங்களா? ஜபம் இல்லாமல் செய்கிற செயல் துணிகரமான செயல், இது ரெண்டும் இருக்கணும். விசுவாசம் நிறைஞ்ச ஜபம், ஆண்டவரில் சார்ந்த செயல், இது ரெண்டு தான். இதை முக்கியமாக இதில் படிக்கிறோம். நம்ம பிரச்சனை என்ன? நம்ம ஜபிக்கிறோம் செயல்படுறதில்ல. ஆத்தும பாரம், ஆண்டவர் காப்பாற்றணும், ஆண்டவர் ரட்சிக்கணும்னு மக்களுக்காக ஜபிக்கிறோம், ஆனால் அதுக்கு ஏற்ற செயல் சுவிசேஷத்தை பரப்பணும், அதை செய்யணும், மக்களை கொண்டு வரணும், ஃபாலோ அப் பண்ணணும், செயல் இல்லை. ரொம்ப ஜபிச்சே எல்லாம் ஆண்டவர் செஞ்சிருவார், உக்காந்துக்கிட்டு இருக்கிறோம், வளரவே வளர மாட்டோம். காஸ்பல் வளராது, ஆத்து மக்கள் ரட்சிக்கப்படாது. பாருங்களேன், நமக்கு விரோதமாக சத்ருக்கள் நம்மளை சூழ்ந்து இருக்கும் போது, சுவிசேஷம் வளராத போது, நாமளும் தாவீது மாதிரி ஊக்கத்தோடு ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கணும். ஆண்டவரே நாங்கள் செய்யணும், என்ன செய்யணும்? அவர் போன்றாரு, போகக்கூடாதுன்றாரா நம்ம கேட்கணும். டைம்லி விஸ்டம் நமக்கு தேவை இல்லைங்களா? ஒவ்வொரு செயல்லையும் நம்ம எப்படி நடக்கணும், தாவீதுக்கே தேவைப்பட்டுச்சே. ஒவ்வொரு அதே தாக்குதல் தான் வித்தியாசமான விதங்களில் நடக்கணும், தாவீதுக்கு தேவைப்பட்டுச்சு. நம்ம குடும்பத்தில் எப்படி நடக்கணும், வீட்டில் எப்படி நடக்கணும், பிள்ளைகள் வளர்ப்பில் எப்படி நடக்கணும், நம்மளா துணிச்சலாக எதோ செஞ்சுட்டு போகிறது, இன்னும் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு போகிறதா பண்ணோன்னா எப்படி? ஆண்டவர், ஆண்டவரே நீங்கள் சொல்லி கொடுங்க நாங்கள் எப்படி நடக்கணும். அங்கே எங்கேயும் ஓடிக்கிட்டு 101 காரியங்களை செஞ்சுக்கிட்டு தப்பாக போயிடக்கூடாது. ஏன்னா நம்மளை அழிக்கிற சாத்தான், கர்ஜிக்கிற சிங்கம், நம்முடைய எஞ்சி இருக்கிற பாவம், உலகம் எல்லாம் இருக்குது. நம்ம நித்திய ஆத்மா இருக்கு, ஆவிக்குரிய சத்ருக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு விரோதமா ஆண்டவர் நம்மளோடு நம்மளை நடத்தணும். ஓகே, தி கிரேட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜெபம். ஜெபம் தான் நமக்கு வெற்றியை கொண்டு வருது இல்லைங்களா? பவர், நமக்கு பவர் வேணும், ஜெபம் தான் கொண்டு வருது. சேனைகளின் கர்த்தருடைய செயல் ஜெபத்தின் அடிப்படையில் தான் இருக்கு இல்லைங்களா? ஒருத்தர் சொல்றாரு, எ பாஸ்டர் ஹூஸ் நாட் அ ப்ரேயிங் பாஸ்டர் இஸ் அ பிளேயிங் பாஸ்டர். ஜெபிக்காத பாஸ்டர் வந்து ஒரு பிளே ஆட்டம் போட்டுட்டு இருக்காரு, அவ்வளோதான். ஒரு சும்மா ஒரு ட்ராமா ப்ரீச் பண்ணுற மாதிரி ஒரு பிளே. இப்போ ஒரு பிளேக்கு வந்திருக்கிறேன் நான், ஜெபிக்காத பாஸ்டர், ப்ரே பாஸ்டர் இஸ் நாட் அ ப்ரேயிங் பாஸ்டர் இஸ் அ பிளேயிங் பாஸ்டர். சர்ச் விச் இஸ் நாட் அ ப்ரேயிங் சர்ச் இஸ் அ ஸ்ட்ரேயிங் சர்ச். ஜெபிக்காத சபை வலி விலகி 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 போகிற சர்ச். ஜபம் நமக்கு அவசியம், எவ்வளோ உணர்றோம் பாருங்களேன். ஆண்டவர் விசுவாசம் நிறைஞ்ச ஜபம், ஏன் ஆண்டவர்கிட்ட ஜபிக்கும் போது தான் ஜபத்துல நம்ம இருக்கும்போது அதுதான் பெரிய ஆயுதம் நமக்கு. நம்ம அதை இதையும் செய்யறதில்ல, ஜபத்துல தான் நம்ம ஆரம்பிக்கணும். ஜபிக்கும் போது தான் ஆண்டவரே போகட்டா நீங்க வெற்றியை கொடுப்பீங்களான்னும் போது தான் ஆண்டவர் வெற்றியின் வாக்கு தத்துவம் கிடைக்குது. போனா அவங்களை கொடுப்பேன்னு அந்த வாக்கு தத்துவத்தின் அடிப்படையில நாம் செயல்பட வேண்டும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அந்த வாக்கு தத்துவத்தின் நம்பிக்கையில் என் சபையை நான் கட்டுவேன் சொல்லியிருக்காரு, நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன் சொல்லியிருக்காரு. அந்த வாக்கு தத்துவத்தின் நம்பிக்கையில் செயல்படும் போது நமக்கு வெற்றி வருகிறது. பாருங்களேன், இது ஜபத்தினுடைய முக்கியத்துவம். அடுத்ததாக செயல்பாடு. முக்கியமா எப்படி இங்க செயல்படணும், எல்லா இடத்துலையும் ஆர்வமா நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்குதா இல்லை? அதுக்கு தான் அந்த முசுச்செடி இறைச்சல், முசுச்செடிகளின் இறைச்சல் இல்லைங்களா, அந்த முசுச்செடிகளுடைய இறைச்சல் தான் சைன் உனக்குன்ற. அந்த சைனை பார்க்கும் போது உடனே உன்னை அசைச்சுக்கிட்டு எழுப்பிக்கிட்டு உடனே போய் செயல்படு. நமக்கு என்னங்க முசுச்செடிகளின் செயல், நீங்க யோசிச்சு பாருங்க. பல செயல்களை நான் சொல்லலாம் உங்களுக்கு. நம்ம ஆண்டவர் செயல்படுறத எங்கேயாவது பார்க்கும்போது நமக்கும் ஆண்டவர் பல முசுச்செடிகளின் செயல்களை காட்டுறார். ஆனால் நம்ம ஆவிக்குரிய எண்ணங்களை இல்லாமல் குருடாக இருந்துடுறோம். ஆண்டவர் செயல்படுறாருன்னு பார்க்கும்போது நம்ம சும்மா இருக்கக்கூடாது, நம்மளும் ஏதாவது ஒன்று செய்யணும். பல உதாரணங்கள், ப்ராக்டிக்கல் உதாரணம் கொடுக்குற. உதாரணத்துக்கு இங்கே ஒரு பிரசங்கத்தை உட்காந்து கேட்குறீங்க, சபையாக நீங்கள் கேட்குறீங்க, ஆண்டவர் இன்றைக்கி வல்லமையாக பேசியிருக்கிறார். இது பாஸ்டரே இல்லை, வேறு ஏதோ ஒரு வல்லமை பேசியிருக்குது. எல்லாருடைய கவனமும் அங்கேயும் திசாம பார்த்துக்கிட்டு இன்னைக்கு வல்லமையா பேசினார். அது என்ன உங்களுக்கு? முசுச்செடிகளின் இறைச்சல் தானே. ஆவியானவர் அங்கு இருந்து ஆண்டவர் பேசியிருக்காரு, வார்த்தையை கொண்டு பேசியிருக்கிறாருன்னு உடனே நீங்க என்ன பண்ணணும்? உடனே போய் வீட்டுக்கு போய் தூங்கிடுறதா? ஆண்டவர் ஒரு இறைச்சல் கொடுத்த உடனே உங்களுடைய பணி என்ன? முடிஞ்ச பிறகு நம்முடைய பிரச்சனை என்ன? முடிஞ்ச பிறகு ஆண்டவருடைய செயல் இருக்குதேன்னு போய் ஒருத்தர் ஒருத்தரோட அந்த பிரசங்கத்தை நம்ம பேசுறோமா? யோசிச்சு பாருங்களேன், அந்த பிரசங்கத்தை கேட்குறோமா? எத்தனை பிரசங்கங்க வீணா போகுது தெரியுமா? விதைகளா வருஷக்கணக்கில் நான் விதைச்சுக்கிட்டு இருக்கிறேன். எவ்வளோ படிக்கிறேன், உங்களுக்கெல்லாம் சார்பாக நான் படிக்கணும்னு நினச்சி படிக்கிறேன். சில பேர்லாம் நீங்கள் படிக்க முடியறதில்ல, விளையாட்டுலாம் ஃபுல் டைம் வேலை, சாட்டர்டேவும் வேலை, அவங்க என்ன படிக்க முடியும்? அவருக்கு சார்பாக அதிகமாக நான் படிக்கணும், படித்து அதில் இருக்கக்கூடிய கிரீமை எடுத்து ஒரு பிரசங்கமாக கொடுக்கணும்னு சொல்லி எவ்வளோ படித்து ஒரு பிரசங்கத்தை கொடுத்தா கேட்குறீங்க. எத்தனையோ விதைகளை விதைச்சாவா வளர்ச்சி வரப்போகுது. உங்களுடைய வேலை என்ன? விதைகளை விதைச்சிக்கிட்டே இருந்தா இல்லை, அதுக்கு தண்ணி பாய்ச்சணுமே. அதுக்கு தண்ணி பாய்ச்சுற வேலை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த விதைகளை விதைச்ச உடனே அதுக்கு தண்ணி பாய்ச்சறத விட்டுட்டு, அநேக பேர் தண்ணி பாய்ச்சறத விடுங்க, அந்த விதைகளை நீங்கள் நசுக்கிறீங்க தெரியுமா? அந்த விதைகள் வேலை செய்யாதபடிக்கு நீங்கள் செஞ்சிடறீங்க தெரியுமா? ஆண்டவர் ஒரு முசுச்செடிகளுடைய அடையாளத்தை உங்களுக்கு காட்டுற ஆண்டவர் இன்றைக்கி பேசியிருக்கிறார். நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களை நீங்களே அசைச்சு இந்த பிரசங்கத்தை போய் மற்றவங்க இருக்கிறவங்க கிட்ட இன்றைக்கி இது இருந்துச்சுங்களே, இன்றைக்கி எப்படி பிரசங்கம் இருந்துச்சு, அந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுங்க, முடிஞ்ச பிறகு அதுவாக பேசுகிறோம். இல்லை யாரோ புதுசாக வந்திருக்கிறாங்க, அவங்கள முறைக்கிறத விட்டுட்டு புதுசாக ஏன் வந்தீங்கன்னு கேட்குற மாதிரி, இந்த ஒரு பிரசங்கத்தை கேட்டீங்க, நீங்கள் எப்படி இருந்துச்சு, உங்களுடைய செயல். இந்த வசனம் அநேக நேரத்தில் ஒரு பாஸ்டர் பேசி மக்கள் சபைக்கு வந்துட மாட்டாங்க, பாஸ்டர் பேசி அநேக நேரத்தில், ஒருவேளை நீங்கள் போய் அந்த மக்கள்கிட்ட பேசி இந்த பிரசங்கம் எப்படி இருந்துச்சு, ஐயோ ரொம்ப என்னை தொட்டுச்சுங்க. இப்போ ஒரு கார்த்தி ஒரு ஆளை கூட்டு வந்தாரு, அவர் ஒரே ஒரு வாரம் தான் வந்து கேட்டார், அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறார். வந்துகிட்டு இருக்கும்போது நம்மெல்லாம் அதை பார்த்துக்கிட்டே இல்லை. நீங்கள் போய் ஏதாவது அவங்களுக்கு செய்கிறீங்களா? போய் பேசும்போது இந்த பிரசங்கம் எப்படிங்க இருந்துச்சு அப்படின்னும் போது, ஐயோ இது வரைக்கும் நான் இப்படி கேட்டது இல்லைங்கன்னு, ஐயோ 5 வருஷமாக நாங்கள் இப்படித்தான் கேட்டுக்கிட்டு எங்கள் வாழ்க்கை எவ்வளோ மாறி இருக்கு தெரியுங்களா, எவ்வளோ ஆண்டவர் சத்தியத்தை சொல்லி கொடுத்துருக்கிறார் தெரியுமா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உளுந்த ஒரு விதைக்கு தண்ணியை பாய்ச்சறீங்க, தண்ணியை பாய்ச்சறீங்க, தண்ணியை பாய்ச்சி அந்த விதை நல்லா இன்னும் வளரும்படிக்கு செய்கிறீங்க. விசுவாசிகளே எத்தனையோ பேர் கேட்டு 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 போய் வளர்றதே இல்லை. இன்னைக்கு பிரசங்கத்தை கேட்டிங்களே, உங்களுக்கு என்ன பட்டுச்சின்னு போய் அதை டிஸ்கஸ் பண்ணி, அதான் உங்கள் ஊழியம் இல்லையா? எத்தனை பேர் அந்த ஊழியத்தை செய்கிறீங்க? யோசிச்சு பாருங்களேன், எத்தனை விதைகளை விதைச்சிருக்கோம் வருஷ கணக்கில், எத்தனை விதைக்கு நீங்கள் தண்ணி பாய்ச்சிருக்கிறீங்க? யோசிச்சு உங்களே கேட்டு பாருங்க. தண்ணி பாய்ச்சறதை விடுங்க, அந்த விதையை நசுக்கிற வேலையை செய்கிறீங்க. அப்போ தான் கேட்டு ரொம்ப சீரியஸாக ஒருத்தர் போகிறாரு, போய் அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் போயிட்டு பிரதர் எப்படி இருந்துச்சுங்க பிரதர், ஊருக்கு அது எப்படி இருந்துச்சுங்க பிரதர், இதை எப்படி இருந்துச்சு, உலக பேச்சை பேசி உடனே அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த உணர்வு கூட இல்லாமல் செஞ்சிடுறது. உடனே சில பேர் ஒருத்தர் வந்து கேட்டு ஆண்டவரை தெரிஞ்சுக்கல, அந்த வசனத்தை கேட்டு இன்னைக்கு போய் ஜெபித்த நான் ஆண்டவரை தேடி ரட்சிப்படைய போறேன்னு போறார், வழியில் போறார். போகும்போது ரெண்டு சர்ச் மெம்பர்ஸ் பேசிட்டு இருக்கிறாங்க நடுவில் நின்றுக்கிட்டு, இன்னைக்கு பிரசங்கம் எப்படி இருந்துச்சு? அவர் அது அந்த இடத்துல உளறிட்டார்ப்பா, அவர் ஏதோ அதை சொல்றதுக்கு போய் எந்த வசனமும் சொல்லிட்டார். இவர் இது 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 இந்த விஷயம் அந்த பாயிண்ட் எல்லாம் கேட்டிருக்கிறேன் நான், இதே பேச்சு இது உளவாட்டி கேட்டிருக்கிறோம், சொன்னதே தான் சொன்னார், ஒன்றும் பெருசாக சொல்லலை அப்படின்னே பேசிக்கிறாங்க. இவன் போய் ஜபிக்கணும்னு இருந்தவன் அந்த விதை போச்சு. இல்லைங்களா, என்ன மாதிரி செஞ்சிடலாம் பாருங்களேன், தண்ணி பாய்ச்சுறீங்களா, விதைக்கிற விதைக்கு தண்ணி பாய்ச்சுறீங்களா, தான் நீங்கள் செய்ய வேண்டியது. அவ்வளோ முக்கியமான வேலை, அது செய்யாமல் எவ்வளோ அநியாயம் செஞ்சிடறீங்க யோசிச்சு பாருங்களா. அதெல்லாம் நம்முடைய கடமைங்க, நம்முடைய கடமை. முசச்செடிகளுடைய இறைச்சலை நம்ம சபையில் பார்க்குறோமே, ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறாரு. ஆண்டவர் பேசும்போது ஒரு மெம்பர்ஸ் அந்த வசனத்தை பற்றி பேசிக்கிட்டு உலக பேச்சுகளை தவிர்க்கணும், அதை பற்றி இதை பேசி அப்புறம் பேசிக்கங்க. ஆனால் அந்த பாதிப்பு அந்த வசனம் கொஞ்ச நேரம் தான் தங்கும். வேதம் என்ன சொல்லியிருக்கு, உடனே பிசாசத விதை எடுத்துகிட்டு போவ பாப்பான்னு போட்டிருக்கு இல்லையா, அது கனி கொடுக்காதபடி உலக கவலைகள் அதெல்லாம் விட்டு தான் வந்திருக்கிறாங்க. திருப்பி உலக கவலைகள் ஏற்படுத்தும்படிக்கு நம்ம பேசக்கூடாது. நம்ம யோசிச்சு அவங்க முகத்தை பார்த்து அவங்க இம்ப்ரெஸ் ஆகிருக்காங்களா, என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, புதுசாக வந்தவங்களுக்கு புதுசாக அதை உற்சாகப்படுத்த முடியுமா? எத்தனை வருஷங்கள் நாங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்களை என்கரேஜ் பண்ணி திருப்பி வர வைக்க முடியுமா? இன்னும் அதை பற்றி இன்னும் சொல்லிக் கொடுக்க முடியுமா? போன வாரம் படித்ததை இப்போ சொல்லிக் கொடுக்க முடியுமா? ஒரு வாரம் வரல, வரும்போது வந்து கேட்டாங்க போன வாரம் வரலீங்களே, நீங்கள் இந்த வசனம் மிஸ் பண்ணிட்டீங்களேன்னு போய் உற்சாகப்படுத்துருமா? அதெல்லாம் யார் செய்கிறது? நானேவா பத்தாளாக இருக்கிறேன் நான், நானே போய் செய்கிறதுக்கு யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் எவ்வளோ பெரிய அப்ளிகேஷன். ஆண்டவர் உங்களோடு பேசி நீங்கள் அந்த மொசச்செடிகளுடைய இறைச்சலை கேட்கும்போது உங்களுக்கு பணி இருக்கு, உடனே செய்யணும். குயிக்லி எந்திரிச்சு ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறாருன்னு ஆண்டவரே நான் செயல்பட்டு இந்த விதைக்கு தண்ணி ஊற்றுவேன். இன்னைக்கு என்னோடு பேசியிருக்கிறீர், அந்த விதையை நானும் போய் நசுக்கிக்காமல் மற்றவங்களுக்கும் நசுக்கி விடாமல் உலக பேச்சுங்களை பேசாமல் அந்த வசனத்தை பற்றி பேசி நான் தண்ணி பாய்ச்சுவேன். செய்யலாம் இல்லையா? புது விசிட்டருங்களுக்கு செய்யலாம் இல்லையா? இவ்வளோ பெரிய மினிஸ்ட்ரி, அநேக நேரத்தில் நீங்கள் பேசுறதுனால ஒருவேளை நான் பிரசங்கம் பண்ணி கூட ஒன்றும் இதெல்லாம் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் போய் சொன்னதுனால அந்த மக்கள் ஆண்டவரே அறிஞ்சிக்கிற அளவுக்கு ஊழியம் நடக்கும் இல்லையா? ஏன்னா அந்த இம்ப்ரெஷன் அந்த நேரம் ரொம்ப முக்கியங்க, ரொம்ப முக்கியம். யோசிச்சு பாருங்கள். ஓகே, இதோடு முடிக்கலாம். பல பயன்பாடுகள் நான் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம வீட்லேயும் எடுத்து பாருங்கள். வீட்லேயும் நம்ம எவ்வளோ செய்கிறோம், எவ்வளோ ஜாக்க. நம்ம பிள்ளைகள் நம்ம வராங்க, ஒரு பிள்ளை அன்னைக்கு கேட்டு பிரசங்கத்தை கேட்ட ஸ்ட்ராங் மெசேஜ் கேட்டு வீட்டுக்கு வருது, மக வீட்டுக்கு வருது, அதை ஆழமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கு. உடனே ஏதோ ஒன்று பேசி அது ஆழமாக யோசித்து ஏதோ மாறணும்னு பார்க்குது, கொஞ்சம் சிந்தனை மாற்றணும்னு பார்க்குது. அது மொசச்செடிகளுடைய இறைச்சலை பார்க்குறோமா? ஆண்டவர் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறார், அந்த புள்ள கூட ஏதோ செய்யணும். நான் என்ன பண்ணணும்? அந்த விதைக்கு தண்ணி பாய்ச்சுற மாதிரி இன்னைக்கு மெசேஜ் எப்படி இருந்துச்சுப்பா, இன்னைக்கு கேட்டது எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் இல்லை, உடனே இது உன்னை பற்றி தெரியும் போ, இப்படி தான் இருப்பேன் நீ, ஒரு வந்து பிரசங்கம் கேட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ரொம்ப அப்படியே பக்திமான் மாதிரி நடந்துக்குவேன், அதுக்கப்புறம் தெரிஞ்சது தான் அவனை பற்றி. அப்படியெல்லாம் நம்ம டிஸ்கரேஜ் பண்ணிடலாம் இல்லையா? நம்ம பிள்ளைகளை என்ன விதை நசுக்கி நசுக்கி ஒரு ஒரு விதையும் வேலை செய்யாதபடிக்கு நம்ம செஞ்சிடலாங்க. ஒரு பிரசங்கத்தை கேட்டு வெளியே போகும்போது அந்த விதையுடைய பாதிப்பு இருக்குது, ரொம்ப முக்கியம். சாத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கு, அதை எப்படியாவது எடுத்துகிட்டு போகலாமா, உலகம் அதை நசுக்கலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்முடைய வேலை என்ன? அதை பாதுகாத்து அந்த பிரசங்கத்தை ஞாபகம் இந்த இடத்த விட்டு போகிற வரைக்கும் அதுக்கு தண்ணி பாய்ச்சிற வேலையை நம்ம எல்லாரும் செய்யணும். நீங்கள் செய்கிறீங்களா? யோசிச்சு பாருங்கள். செய்யலைன்னா அது இன்னுமே செய்ய ஆரம்பிங்க. விதைகள் விதைக்கிறது ஒண்டி இல்லை, தண்ணி பாய்ச்சினா தான் தேவராஜ்யம் வளரும். ஜெபம் பண்ணு.